يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا.
الحمد لله والصلاة والسلام على رسول الله وعلى آله وأصحابه أجمعين ومن تبعهم بإحسان إلى يوم الدين. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقه قولي. கண்ணியத்திற்குரிய சகோதரிகளே, தாய்மார்களே, முதலாவதாக அல்லாஹ்விடத்திலே எனக்கும் உங்களுக்கும் நல்ல துஆவை கேட்டுக்கொள்கிறேன். அல்லாஹு தஆலா நம்முடைய இந்த அமர்வை ஏற்றுக்கொள்வானாக. மார்க்க விழிப்புணர்வை நமக்கு தருவானாக. அல்லாஹுவிற்கு விருப்பமான அல்லாஹ்வுடைய பொருத்தத்தையும் அன்பையும் பெற்ற நன்மக்களின் கூட்டத்திலே அல்லாஹு தஆலா என்னையும் உங்களையும் சேர்ப்பானாக. நமக்கும் நமது சந்ததிகளுக்கும் அல்லாஹுக்கு கீழ்படியக்கூடிய அல்லாஹுடைய தூதருக்கு கீழ்படியக்கூடிய நற்பண்பை தருவானாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். கண்ணியத்திற்குரிய சகோதரிகளே, இன்று நாம் நம்முடைய இந்த வகுப்புக்காக வேண்டி தேர்ந்தெடுத்த நம்முடைய தலைப்பு குடும்ப வாழ்க்கையில் உங்களது பங்களிப்பு. இது விஷயமா நம்ம சகோதரிகள்கிட்ட கேட்டப்ப அவங்க பல விஷயங்களும் சொன்னாங்க. அந்த விஷயங்களை எல்லாம் நம்ம பார்க்கும்போது ஓரளவுக்கு நம்முடைய சகோதரிகள் இது விஷயமா கொஞ்சம் விழிப்புணர்வுடன் தான் இருக்கிறார்கள் என்பதாக தெரிய முடிகிறது. அதற்கு பல காரணங்கள் இருக்கலாம். அவர்கள் ஏற்கனவே அவர்களுடைய தாய் தந்தையின் மூலமாக வளர்க்கப்பட்ட வளர்ப்பு முறையும் அதற்கு காரணமாக இருக்கலாம். அல்லது திருமணமானதற்கு பிறகு கணவனுடைய மார்க்கப்பற்றும் அதற்கு காரணமாக இருக்கலாம். அதுபோன்று இஸ்லாமிய வகுப்புகளிலே கலந்து மார்க்க கல்வியில் அவர்கள் பங்களிப்பு செய்தது கற்றோ அல்லது கற்பித்தலின் அடிப்படையிலோ, இப்படி அவர்களுடைய இந்த பங்களிப்பு அவர்களுக்கு இது போன்ற ஒரு நல்ல விழிப்புணர்வை அல்ஹம்துலில்லாஹ் கொடுத்திருக்கலாம் அல்லாஹ்வுடைய அருளால். இப்ப குடும்ப வாழ்க்கை என்பதை நம்ம கொஞ்சம் தெளிவா புரிஞ்சுக்கணும். ஏன்னா இந்த குடும்ப வாழ்க்கை என்பதை ரொம்ப பேர் ஒரு குறுகிய வட்டத்துக்குள்ளார புரிஞ்சுக்கிறாங்க. கல்யாணம் ஆயிடுச்சா, எனக்கு எல்லா விஷயத்திலும் என் கணவன் தான் முக்கியம் அப்படின்னு ஒரு சில பேர் தன்னுடைய கணவனோட ஐக்கியமாயிடுறாங்க. இப்படி ஒரு பெண்களுடைய சிலருடைய பெண்களில் சிலருடைய மனப்பான்மை இருக்கிறது. சில பேர் கல்யாணம் ஆனதுக்கு பின்னாடியும் புருஷனாவது புருஷன் வீடாவது எனக்கு எப்போது எங்க அப்பா அம்மா தான், எங்க அப்பா அம்மா என்ன சொல்றாங்களோ அதுதான் கேட்பேன். அம்மா போன் பண்ணி சொல்லிட்டாங்களா வாமான்னு சொல்லிட்டு புருஷன் கேட்கவே மாட்டாங்க, பைய தூக்கிட்டு நேரா போயிட்டே இருப்பாங்க. அவர் வீட்டில் வந்து பார்த்தா தேடனை எங்க மேடம்மா காணுமே சொல்லிட்டு எங்க அம்மா கூப்பிட்டாங்க போயிட்டேன்னு சொல்லிடுவாங்க. இப்படி எல்லாம் பல இடங்கள்ல நடக்கிறத பாக்குறோம். அதே போல சில இடங்கள்ல பெண்கள் கல்யாணம் முடிப்பாங்க. கல்யாணம் முடிச்ச உடனே அவங்க பாட்டுன்னு இருப்பாங்க. புள்ள பெத்த உடனே அவ்வளவுதான், கணவனை ஏறிட்டு பார்க்கவே மாட்டாங்க. அவங்களுக்கு உலகமே எதுவா மாறிடும், புள்ளையா மாறிடும். அவங்களுக்கு உலகமே யாராயிடுவாங்க, பிள்ளைகள் ஆயிடுவாங்க. அப்படின்னா எப்படி, பிள்ளைகளுக்கு தான் கவனிப்பு செய்வாங்க, பிள்ளைகளை தான் அவங்க கொஞ்சுவாங்க, பிள்ளைகளோடய நிப்பாங்க. கணவனுக்கு தேவை என்ன இருக்குது, கணவனுடைய கடமைகள் என்ன, ஹக்குகள் என்ன, அப்ப கணவனை பார்க்கவே மாட்டாங்க. சில பேரு கணவன் தான் வாழ்க்கைன்னு சொல்லி மொத்தமா கணவனுக்கு ஐக்கியமாயிருவாங்க. கணவன் எது சொன்னாலும் கேட்க ஆரம்பிச்சிருவாங்க. சில பேரு கணவனை ஒரு ஓரமா வச்சுட்டு எங்க அத்தா அம்மா தான் எங்களை வளர்த்தாங்க, எங்க அத்தா அம்மாவை மீறி நாங்க எதுவுமே செய்ய முடியாதுன்னு சொல்லி அத்தா அம்மா பக்கமே இருப்பாங்க எப்போதுமே. மூணாவது ஒரு கூட்டம், பிள்ளைகள் தான் உலகம் அப்படின்னு எப்போதுமே பிள்ளைகளோடய அவங்க இருப்பாங்க. கணவனின் பக்கம் அவர்களுடைய ஈடுபாடு, திரும்புதல், அவர்களுக்குண்டான ஹக்கு, கவனிப்பு இதெல்லாம் எதுவுமே இருக்காது. இப்படி நாலாவது ஒரு கூட்டம் இருக்கிறாங்க, அவங்களுக்கு இதுல எதுவுமே இருக்காதுங்க, கல்லு மாதிரி. என்ன வாழ்க்கை, என்ன நடந்திருக்குது, நமக்கு திருமணம் ஆயிருக்குதே, திருமணம்னா என்ன, கணவன்னா யாரு, பிள்ளைகள்னா என்ன, ஒண்ணுமே இருக்காது. நல்லா ஆக்கி சாப்பிடுவாங்க, நல்லா உடுத்துவாங்க, ஊர் சுத்த கூப்பிட்டா ஊர் சுத்த போவாங்க. அதை தவிர குடும்பத்தில் அவங்களுக்கு வேற ஒண்ணுமே தெரியாது. கணவன் எவ்வளவு சம்பாதிக்கிறாரு, எவ்வளவு கொண்டாந்து கொடுக்கறாரு, எவ்வளவு நம்ம சேர்த்து வச்சிருக்கிறோம், காசு பணம், இப்படி நல்லா சாப்பிடுறது, நல்ல டிரெஸ் வாங்குறது, உடுத்துறது, இதுதான் அவங்களுக்கு வாழ்க்கையா இருக்கும். புள்ள எப்படி போனா என்ன, புள்ள சாப்பிட்டுச்சா வச்சுச்சா, புள்ள தொழுதானா வச்சானா, புருஷன் எப்படி இருக்காரு, அதை பத்திலாம் அவங்களுக்கு எந்த விதமான ஒரு பொருட்டும் கவனமும் இருக்காது. அவங்களுக்கு நோக்கம் எல்லாம் புருஷன் சம்பாரிச்சு கொடுத்தாரா, நல்ல சாப்பாடாக்கி சாப்பிட்டாங்களா, நல்ல டிரெஸ் வாங்கினாங்களா, எங்கேயாவது ஃபங்க்ஷன் சொன்னா நல்ல மேக்கப் பண்ணிட்டு போனாங்களா, இப்படித்தான் வாழ்க்கை அவங்களுக்கு. எப்ப பேசினாலும் துன்யாவை பத்தி பேசிக்கிட்டே இருப்பாங்க. நீ இதை வாங்கின, யாராச்சும் ஒருத்தவங்க வீட்டுக்கு வந்துட்டாலே உடனே நான் இதை வாங்கினேன்னு சொல்லுவாங்க. அதுக்கு அந்த மேடம் என்னடா இந்த மேடம் இதை வாங்கினேன்னு சொல்லிச்சு, நம்ம எதுவும் சொல்லல, நம்ம மதிப்பு குறைஞ்சிருமேனு சொல்லிட்டு நானும் நேத்து போய் அதை வாங்கினேன்னு அவங்க ஒரு டூப் ஒன்று அவுத்து விடுவாங்க. உடனே இவங்க இன்னொரு டூப் அவுத்து விடுவாங்க. இப்படித்தான் அவங்களுக்கு வாழ்க்கை. மொத்தமா இந்த துன்யாவை பத்தியே பேசிக்கிட்டு இருக்கிறது, வச்சுக்கிட்டு இருக்கிறது. இது ஒரு நாலாவது வகையான கூட்டம். இப்ப பொதுவா பெண்கள்ல இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைகளை நம்ம பார்க்கிறோம். சரி, இப்படிப்பட்ட இந்த நாலு வகையான மக்கள்கிட்டையும் மார்க்கத்தை பத்தி, மார்க்கம் என்ன பிரசன்டேஜ்ல இருக்கு, மார்க்கத்தை பற்றிய அவங்க ஒரு முஸ்லீம் என்ற அடிப்படையில் இஸ்லாமிய விழிப்புணர்வு எப்படி இருக்கு என்று பார்க்கும் பொழுது இதை வந்து ஒரு மூன்று வகையா நம்ம பிரிக்கலாம். புரியுதுங்களா, மூன்று வகையாக நம்ம பிரிக்கலாம். ஒரு வகை என்ன, அல்ஹம்துலில்லா, அல்லாஹ்வுடைய வணக்க வழிபாட்டில் ரொம்ப திளைச்சி இருக்கிறவங்க. இன்னொரு வகை ஏதோ தொழுதுப்பாங்க, வச்சுப்பாங்க, நேரம் கிடைச்சா ஓதுவாங்க, நேரம் கிடைச்சா எங்கேயாவது இந்த மாதிரி பயானுக்குன்னா கூப்பிட்டா போவாங்க, ஏதோ மார்க்கத்தில் இருக்கிறாங்க, அவ்வளவுதான். மற்றபடி மார்க்க இல்மை பத்தியோ, மார்க்கத்தில் அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை பத்தியோ, மற்ற மார்க்க விஷயங்களை பற்றிய விழிப்புணர்வோ அவங்களுக்கு ஒரு ஆழமாகவே ஒரு விசாலமா தெரியாது. இது ரெண்டாவது ஒரு வகை. மூணாவது ஒரு வகை, ஒண்ணுமே தெரியாது, மண்ணு. மூணாவது வகைக்கு ஒன்னும் தெரியாது, இருப்பாங்க அவ்வளவுதான். அல்லாஹ்னா யாருன்னு தெரியாது, ரசூல்னா யாருன்னு தெரியாது, தொழுகனா ஒன்னும் தெரியாது, ஆகிரத்தினாலும் ஒன்னும் தெரியாது. ஏதோ முஸ்லீம் அந்த காலத்தில் அத்தா அம்மா பேர் வச்சுட்டாங்க, முஸ்லீம் ஒருத்தருக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாங்க, ஏதோ சொசைட்டில வாழ்றதுனால புர்கா துப்பட்டா பர்தா ஏதாவது ஒன்ன போட்டுக்கிட்டு இருப்பாங்க, அவ்வளவுதான். இப்படி ஒரு மூணு வகையா இருப்பாங்க. இப்ப நான் உங்கள்ட்ட கேக்குறேன், நான் முன்னாடி சொன்ன வகை இருக்கு பாருங்க, எத்தனை வகை சொன்னேன், நாலு வகை சொன்னா, முதல்ல சொன்னேன் பெண்கள் எத்தனை வகையா இருப்பாங்கன்னு சொல்லிட்டு நாலு வகை சொன்னேன். அதோட நீங்க ஒத்து வரீங்களா ஒத்து வரலையா, பெண்கள் பொதுவா இந்த மாதிரி நாலு வகையில இருப்பாங்கன்னு சொன்னேன், ஒத்து வரீங்களா இல்லையா, ஒத்து வரீங்க. அப்செக்ஷன் சொன்னா நீங்க சொல்லிடுங்க, இல்ல இதுல எங்களுக்கு வந்து கருத்து உடன்பாடு இருக்கு இல்ல அப்படின்னு நீங்க சொல்லுங்க, நம்ம அதை கரெக்ஷன் நம்ம பண்ணிக்கலாம், ஆட் பண்ணிக்கலாம், ஒன்னு இல்ல. இப்ப அடுத்து மூணாவது சொன்னேன், ரெண்டாவது இல்ல மூணு வகை சொன்னேன். இப்படி மூணு வகையா இருக்கிறாங்கிறதும் புரியுதா உங்களுக்கு, ஒருத்தங்க ரொம்ப ஈடுபாடு, ஒருத்தங்க சும்மா தொழுவாங்க, உப்பாங்க, போவாங்க, அவ்வளவுதான். ஜஸ்ட் ஒரு முஸ்லீமுக்கு பேசிக்கா என்ன இருக்குமோ அது ஒட்டிக்கிட்டு இருக்கோம். மற்றபடி ஹராம் ஹலால் எல்லாம் டீப்பா தெரிஞ்சு அதெல்லாம் பேணுவாங்களா பேண மாட்டாங்களா அப்படிலாம் ஒன்றும் இருக்காது. ஏதோ முஸ்லீம்ங்கிற பேருக்கு புர்கா போட்டுப்பாங்க, தொழுவாங்க, வைப்பாங்க, கொஞ்சம் குரான் ஓதிப்பாங்க, ரமதான் வந்தா கொஞ்சம் நோன்பு வச்சுப்பாங்க, அந்த மாதிரி இருக்குது. மூணாவது ஒரு கூட்டம், மொத்தமா ஒண்ணுமே இருக்காது, தீனும் இருக்காது, ஆகிரத்தும் இருக்காது, அல்லாஹ்னா யாரு, ரசூல்னா யாரு, அதை பத்திலாம் பேசினா இதெல்லாம் நமக்கு தேவையாமாங்கிற மாதிரி அவங்க இருப்பாங்க. இப்படி மூணு வகையான மக்கள் இருப்பாங்க. அப்ப நல்லா கவனிச்சுக்கொள்ளுங்க, நான் ஏற்கனவே சொன்ன நாலு, அந்த நாலு இந்த மூணுல ஏதாவது ஒன்னு கொண்டு வந்துதான் நம்ம ஃபிட் பண்ண முடியும். இப்ப இதெல்லாம் கணக்குல வச்சுக்கிட்டு நான் கேட்க மாட்டேன், நீங்க எந்த வகைங்கிறதுல நீங்க வந்து ஒரு உங்களுக்கு ஒரு போட்டுக்கணும், ஏபிசிடி, அதுக்கப்புறமா அந்த ஏபிசிடியில எதுல வரீங்கிறத நீங்க மனசுல வச்சுக்கொள்ளுங்க. அப்பதான் நான் அடுத்து பேச போறதுல உங்களுக்கு எது தேவைங்கறத நீங்க பாயிண்ட் அவுட் பண்ணிக்க முடியும். சரியா, நமக்கு எது தேவை உஸ்தாத் சொல்றதுல நான் என்ன செய்து கொள்ளணும் அப்படிங்கறத நீங்க புரிஞ்சுக்க முடியும். இன்றைய சமுதாயத்தில் பெண்களை பற்றிய, இப்ப நான் கொஞ்சம் டாபிக்ல இருந்து கொஞ்சம் தள்ளி போய் உங்களுக்கு ஒரு விஷயத்தை சொல்லிட்டு திரும்ப டாபிக்கு வருவேன். இன்றைய காலத்தில் பெண்களை பற்றிய சமுதாய பார்வை, இன்றைய காலத்தில் பெண்களை பற்றிய சமுதாய பார்வை, இதுல நிறைய மாற்றங்களை நாம் செய்தாக வேண்டும், நிறைய சீர்திருத்தங்களை நாம் செய்தாக வேண்டும். பெண்களை பற்றி பெண்களுடைய பார்வையே சரியில்லாமல் இருக்கிறது. சரிங்களா, பெண்களை பற்றிய ஆண்களின் பார்வை அல்ல, அதை ரொம்ப சீர்திருத்தம் பண்ணணும். பெண்களை பற்றி பெண்களின் பார்வையே, பெண்களின் கண்ணோட்டமே, சமுதாய கண்ணோட்டமே, அதுல ரொம்ப சீர்திருத்தம் தேவை இருக்கிறது. முதல்ல நீங்க குடும்ப வாழ்க்கையில் உங்களது பங்களிப்பு என்ன என்பதை நீங்கள் தெரிவதாக இருந்தால், என் சகோதரிகளே ரொம்ப கவனமாக கேளுங்க, குடும்ப வாழ்க்கையில் உங்கள் பங்களிப்பு என்ன என்பதை நீங்கள் தெரிவதாக இருந்தால், நீங்கள் அதை உணர்ந்து கடைபிடித்து அதிலே கட்டுக்கோப்பாக முன்னேறி செல்ல வேண்டும் என்றால், முதலில் நீங்கள் யார் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். பெண்களாகிய நீங்கள் யார், அதாவது இஸ்லாமிய மார்க்கம் உங்களுக்கு கொடுத்திருக்கக்கூடிய தகுதி மரியாதை என்ன, உங்களை இஸ்லாம் எப்படி பார்க்கிறது, மக்கள் பார்க்கறத விட்டுருங்க, நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், சமுதாயம் பார்க்கக்கூடிய பார்வையில கண்ணோட்டத்தில் சீர்திருத்தம் தேவை என்பதை நான் சொல்லிட்டேன். அதை நான் ரொம்ப டீப்பா போல, அது எப்படி எப்படிலாம் பாக்குறாங்க, எப்படி எப்படிலாம் கண்ணோட்டத்தில் இருக்கிறாங்க, அது போனா அது ஒரு தனி பயானா போயிடும். நம்ம சொல்றதை வச்சு அதை நீங்க திருத்திக்கிட்டே வர வேண்டியதுதான். கவனிக்கிறீங்களா? அப்ப குடும்ப வாழ்க்கையில் உங்களது பங்களிப்பு சரியாக இருக்க வேண்டும் என்றால், ஒன்னு சொல்ற பாருங்க, குடும்ப வாழ்க்கையில உங்களுடைய பங்களிப்பு என்னென்ன பங்களிப்பு இருக்கணும், அந்த பங்களிப்பில் என்னென்ன விஷயங்கள் முதல் தரத்தில் வருது, எது இரண்டாவது தரத்தில் வருது என்ற தரத்தை நீங்கள் அறிந்து முன்னுரிமை கொடுக்க வேண்டியதற்கு முன்னுரிமை, அடுத்த உரிமை கொடுக்க வேண்டியதற்கு அடுத்த கட்ட உரிமை, இதெல்லாம் நீங்க புரியணும். உங்களுடைய செயல்பாடுகளை நீங்கள் நிர்ணயிக்க வேண்டும். நான் எதை செய்யணும், எந்த நேரத்தில் எதை செய்யணும் என்பதை நீங்கள் அந்த நிர்ணயிக்க வேண்டும். உங்களுடைய இலக்கை நீங்கள் நிர்ணயிக்க வேண்டும். எதை நோக்கி உங்களுடைய பயணம், உங்களுடைய லட்சியம், இதெல்லாம் நீங்க செய்யும் பொழுது நீங்கள் எதை எதிர்பார்த்து செய்கிறீர்கள், கவனிக்கிறீங்களா? இதெல்லாம் நீங்க செய்யும் போது நீங்கள் எதை எதிர்பார்த்து செய்கிறீர்கள் என்ன, அப்பதான் நீங்க கரெக்டா பயணிக்க முடியும். உங்களுடைய எதிர்பார்ப்பு என்னவாக இருக்கிறது, ஏன்னா யாரா இருந்தாலுங்க உழைச்சா கூலி வேணுமா இல்லையா சொல்லுங்க, இல்லைன்னா யாருங்க உழைப்பா, யாரும் உழைக்க முடியாது. உழைப்புக்கு கூலி இருக்க வேண்டும், செயலுக்கு பலன் இருக்க வேண்டும். சரியா, அப்ப நீங்க இப்படியெல்லாம் உங்களுடைய கொள்கையை, உங்களுடைய பொறுப்புகளை, உங்களது கடமைகளை, உங்களுக்கு நீங்கள் செய்ய வேண்டிய அந்த உங்களுடைய அந்த காரியங்களை எல்லாம் நீங்கள் சரிவர செய்யும் போது நீங்கள் எதை அடையப் போகிறீர்கள், எதை அடைய வேண்டும் என்ற எண்ணத்தில், இலக்கில், லட்சியத்தில் செய்கிறீர்கள், இதெல்லாம் நீங்க திட்டமிடணும். சரி, அப்ப நான் முதல்ல உங்களுக்கு சொன்னேன், எதுவரை உங்களை நீங்கள் அறிய மாட்டீர்களோ உங்களது கடமைகளை நீங்கள் அறிய முடியாதுன்னு சொன்னேன். அப்ப உங்களை நீங்கள் அறிய வேண்டும். இஸ்லாம் ஒன்றுதான் ஒரு பெண்ணுக்குண்டான சரியான பொருத்தமான நீதமான மரியாதையை தருகிறது. மனசுல பதிய வச்சுக்கொள்ளுங்க, உங்களை படைத்த உங்களது ரப்பாகிய அல்லாஹ், அந்த அல்லாஹுடைய மார்க்கம் ஒன்றுதான் உங்களுக்கு முழுமையான, கவனமா கேளுங்க, முழுமையான நீதமான சரியான கண்ணியத்தை, தகுதியை, அந்தஸ்தை உங்களுக்கு வழங்குகிறது. இஸ்லாமை தவிர, அல்லாஹுடைய இந்த தீனை தவிர உள்ள மேற்கத்திய ஐரோப்பிய கலாச்சாரங்கள் அல்லது ஏனைய சமுதாயங்கள், இந்து சமுதாயமோ, புத்த சமுதாயமோ, யூத சமுதாயமோ, கிறிஸ்துவ சமுதாயமோ, இப்படி உலகத்தில் எந்த சமுதாயமும் இந்த மூன்று அடிப்படைகளில் முழுமையாக, நீதமாக, சரியாக ஒரு பெண்ணுக்குரிய கண்ணியத்தை கொடுப்பதில்லை. எது மட்டும்தான் அந்த கண்ணியத்தை தருகிறது? இஸ்லாம் மட்டும்தான் கண்ணியத்தை தருகிறது. அல்லாஹ்வுடைய தீன் மட்டும்தான் உங்களுக்கு அந்த கண்ணியத்தை தருகிறது. அப்ப இந்த இஸ்லாமிய மார்க்கம் மட்டும்தான் உங்களுக்கு முழுமையான நீதமான சரியான கண்ணியத்தை, தகுதியை, உங்களுக்குண்டான அந்தஸ்தை கொடுக்கிறது. இத நல்ல மனசுல ஒன்னுக்கு மூணு தடவை அப்படியே எழுதுற மாதிரி, ஒரு பேப்பர்ல எழுதுற மாதிரி உங்களுடைய மனசுல எழுதுறத நீங்க ஃபீல் பண்ணி உணர்ந்து அதுல நீங்க ஈமான் கொள்ளணும். அல்ஹம்துலில்லா, அல்லாஹ் என்னை பெண்ணாக படைத்தான், எனக்குள்ள கண்ணியத்தை அவன் நிறைவாகவும் நீதமாகவும் சரியாகவும் கொடுத்திருக்கிறான். என்னுடைய மார்க்கம் எனது கண்ணியத்தில் எந்த வகையிலும் குறை செய்யவில்லை. அல்லாஹ் என்னுடைய கண்ணியத்தை எனக்கு நிறைவாக, நீதமாக, சரியாக கொடுத்திருக்கிறான் என்பது நீங்கள் அல்லாஹுவை ஈமான் கொள்வதனுடைய ஒரு பகுதி என்பதை மறந்துவிடாதீர்கள். நீங்க அல்லாஹ் ரப்புன்னு ஈமான் கொள்றீங்க, ஆனா அல்லாஹு தஆலா பெண்களுக்கு உண்டான ஹக்கை சரியா கொடுக்கல அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா அல்லாஹ் பாதுகாக்கணும், அடுத்த நேரத்திலிருந்து நீங்க தொழுகிற தொழுகலாம் வீணா போயிடும். சரியா? அல்லாஹுவை அநியாயக்காரனாக நீங்கள் நினைத்து விட்டீர்கள். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அல்லாஹ் கடுகளவு கூட அநியாயம் செய்வானா? நிச்சயமாக செய்ய மாட்டான். கடுகளவு கூட ஒரு பேரீத்தம் பழத்தில் அதனுடைய உள்ளிருக்கக்கூடிய அந்த விதையின் மீது இருக்கக்கூடிய அந்த வெள்ளை நிற தோல் எவ்வளவு மெல்லியது, அந்த அளவுக்கு கூட அல்லாஹ் யாருக்கும் அநியாயம் அநீதி செய்ய மாட்டான். சரி, அப்ப இதை தொடர்ந்து அடுத்து நீங்கள் என்ன மனநிலைக்கு வர வேண்டும்? உங்களுக்கு, உங்களை படைத்த ரப்பு உங்களுடைய கண்ணியத்தை, உங்களுடைய ஹக்கை முழுமையாக, சரியாக, நீதமாக கொடுத்திருக்கும் பொழுது அவனை நீங்கள் மனப்பூர்வமாக நேசிக்க வேண்டும். அவனை நீங்கள் ஈமான் கொள்வது போன்று, அவனை எப்படி நீங்கள் ஈமான் கொண்டிருக்கிறீர்களோ அல்லாஹுவை உங்களுடைய ரப்பாக, அதுபோன்று நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? என்னுடைய ரப்பை நான் நேசிக்கிறேன், என்னுடைய ரப்பின் மீது நான் முழுமையான நிறைவான முதல் தர அன்பை வைக்கிறேன். என்னுடைய வாழ்க்கையில என்னுடைய முதல் அன்பு என்னுடைய ரப்புக்கு தான். அதுக்கு பிறகுதான் என்னுடைய தாய், தந்தை, என்னுடைய கணவன், பிள்ளைகள், மற்ற இதர சொந்த பந்தங்கள். அந்த நிலைக்கு நீங்க வரணும். வருவீங்களா? அது வந்த அடுத்த கட்டத்துக்கு நம்ம போலாம் இன்ஷா அல்லாஹ். அப்ப அந்த அல்லாஹுவை நீங்கள் நேசிப்பது, அந்த அல்லாஹுவை நீங்கள் நேசிப்பது, அன்பு வைப்பது உண்மை என்றால், இப்ப அடுத்ததுக்கு போறோம். சரியா? அல்லாஹுவை நீங்கள் ஈமான் கொண்டீர்கள், அல்லாஹ் உங்களுக்குரிய கண்ணியத்தை நிறைவாக, சரியாக, நீதமாக கொடுத்திருக்கிறான் என்பதையும் நீங்கள் ஈமான் கொண்டீர்கள். எனவே நீங்கள் அல்லாஹுவை முழுமையாக நேசித்தீர்கள். அப்படி அல்லாஹுவை நீங்கள் முழுமையாக நேசிப்பது உண்மை என்றால், நீங்க ரெண்டு வேளையும் செஞ்சாகணும். ஒன்று, உங்களுக்காக அல்லாஹ் தேர்ந்தெடுத்து அனுப்பிய தூதரை நீங்கள் நேசிக்க வேண்டும், ரசூலை நீங்கள் நேசிக்க வேண்டும். இரண்டாவது, அந்த ரசூலுடைய மார்க்கத்தை நீங்கள் நேசிக்க வேண்டும். சரியா? எனக்கு அல்லாஹ் ரொம்ப பிடிக்கும், ஆனா ரசூல் விஷயத்தில் எனக்கு அவ்வளவு அல்லாஹ் பாதுகாக்கணும். எனக்கு அல்லாஹ்வுடைய மார்க்கம் ஓகே தான், ஆனா சில விஷயங்கள் எனக்கு ஒத்து வராது. மஅஸல்லாஹ், அல்லாஹ் பாதுகாக்கணும், அல்லாஹ் பாதுகாக்கணும். அப்ப அல்லாஹுவை நீங்கள் நேசிப்பது உண்மை என்றால் நீங்கள் என்ன செய்தாக வேண்டும்? கண்டிப்பாக அல்லாஹ்வுடைய தூதரை நேசித்தாக வேண்டும். அல்லாஹுடைய தூதர் மூலமாக அல்லாஹ் நமக்கு கொடுத்த அந்த வழிமுறைகள் மார்க்கத்தை நேசித்தாக வேண்டும். இந்த நேசம் ரொம்ப முக்கியங்க, ரொம்ப 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 முக்கியம். இன்றைக்கு பொதுவாக நமது சமுதாயத்தில் நான் உணர்ந்த வகையில் நம்ம பிள்ளைகளுக்கும் சரி நமக்கும் சரி, இந்த அல்லாஹுவின் மீது, அவனுடைய ரசூலின் மீது, அவனது மார்க்கத்தின் மீது நமக்கு பிரியம் அன்பு இருக்க வேண்டும் என்பது அடிப்படையாக பாடமாக சொல்லிக் கொடுக்கப்படுவதில்லை. பெரும்பாலும் பாத்தீங்கன்னு சொன்னா மார்க்கத்தில் அல்லாஹுவை அன்பு கொள்வது, இது மார்க்கத்தில் ஷஹாதாவுடைய அம்சங்கள்ல ஒரு அம்சம், இது இஸ்லாமுடைய அம்சங்கள்ல ஒரு அம்சம்னு சொல்லி நம்ம உணர்றோமா, படிக்கிறோமா, அல்லது நம்ம பிள்ளைங்களுக்கு சொல்லித்தரோமா? தப்பு செஞ்சா அல்லாஹ் அடிப்பான்னு சொல்லித்தர அதே நேரத்தில் நீ நல்லது செய்தால் அல்லாஹ் உன்னை நேசிப்பான் என்பதையும் சொல்லித்தருகிறோமா? கரெக்டா இருப்போம். அவன் தப்பு பண்றத பாத்துக்கிட்டு தப்பு செஞ்சவன சொல்லுவான், தப்பு செஞ்சா அல்லாஹ்வுக்கு நரகத்துல போட்டுருவான்னு அவன் சொல்லுவான். தம்பி நீ தொழுத, அல்லாஹ் உனக்கு சொர்க்கத்தை கொடுப்பான் அப்படின்னு அல்லாஹ் மேல அன்பை கொடுக்கிறோமா? அப்ப இன்று பெரும்பாலானவர்கள் அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக விலகி செல்கிறார்களே, அதனுடைய காரணங்களில் ஒரு காரணம் அல்லாஹுவின் மீதும் அல்லாஹ்வுடைய தூதரின் மீதும் மார்க்கத்தின் மீதும் அவர்களுக்கு இருக்கக்கூடிய அன்பில் ஏற்பட்ட பலவீனம். ஏன்னா அன்பு வச்சிருந்தா அல்லாஹ் விட்டுட்டு போவானா? ஒருத்தருக்கு ஒருத்தர் மேல அன்பு வந்தா அவர் விட்டுட்டு போவாங்களா? கணவன் மனைவி எப்ப பிரியுறாங்க? கணவன் மனைவி எப்பங்க பிரியுறாங்க? ரெண்டு பேர்ல ஒருத்தருக்கு ஒருத்தர் மேல அன்பு குறைஞ்சாதானே பிரியுறாங்க. ரெண்டு பேரும் ஒருத்தர் ஒருத்தர் மேல அன்பு கரெக்டா இருந்தா பிரிவாங்களா? பிரியவே மாட்டாங்க. இப்ப அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை விட்டு மக்கள் விலகி செல்கிறார்களே, என்ன காரணம்? அப்ப அல்லாஹ் மேல இவனுக்கு அன்பு இல்ல. ரசூலுடைய சுன்னத்துகளை அவர்கள் தூக்கி விளாசுகிறார்களே, எரிகிறார்களே, என்ன காரணம்? ரசூல் மேல அன்பு இல்ல. மார்க்க விஷயங்களை பேணுவதில் அலட்சியம் செய்கிறார்களே, மார்க்க விஷயங்கள் அவர்களுக்கு சொல்லப்படும் போது அதுல அவங்களுக்கு ரொம்ப சடைவு தெரியுதே, சுமையா பாக்குறாங்களே, என்ன காரணம்? என்ன காரணங்க? அன்பு அவங்களுக்கு கம்மியா இருக்கு. இப்ப பாருங்க, ஒரு கணவர், அந்த கணவர் சொல்றாரு எனக்கு இன்னைக்கு பிரியாணி செய்யுங்கிறாரு, ராத்திரில நெய் சோறு செய்யுங்கிறாரு, நாளைக்கு வந்து ஃப்ரைட் ரைஸ் செய்யுங்கிறாரு, சிக்கன் சில்லி செய்யுங்க, அது செய்யறாரு, இது இப்படி சொல்லிக்கிட்டே இருக்காரு. அதுல வேற கேட்டுக்கிறாரு, உனக்கு சிரமமா இல்லையாங்கிறாரு. இதுல என்னங்க சிரமம்? அந்த அம்மா என்ன சொல்றாங்க? நாங்க சொல்ல மாட்டேங்கிறீங்க, இதெல்லாம் ஒரு சிரமமா அப்படிங்கிறாங்க. ஒரு அம்மா, இன்னொரு அம்மா, அவரு பரவாயில்ல எதை செஞ்சாலும் நான் சாப்பிடுவேங்கிறாப்ல. இன்னொரு மேடம், மாஸ்டர் என்ன சொல்றாரு? பரவாயில்லம்மா, ஆமா எனக்கு வேற வேலையே இல்ல. இத்தனைக்கு அவங்க என்ன செய்யறாங்க? வெறும் சோறு அல்லது ஒரு ரசம் மட்டும் ஆக்கி வைக்கிறாங்க. பொழுது அன்னைக்கு எனக்கு இதே வேலையா போச்சு, இப்படியே சோறு ஆக்கிட்டு தான் இருக்கணுமா? என்ன செய்யறாங்க? ஒரு சோறு ஒரு நேரத்துக்கு ஆக்கி அடுத்த நேரத்துக்கு வைக்கிறாங்க. என்னம்மா பழைய சோறா இருக்குது, சூடு காட்டாம இருக்குது, எனக்கு வேற வேலை இல்ல, எத்தனை வேலை இருக்குது அப்படின்னு இவங்க கடிஞ்சுக்கிறாங்க. இத்தனைக்கு வீட்டுல ஒண்ணும் பெருசா ஒரு வேலையும் இல்ல. சொல்லுங்க பாக்கலாம், ஒரு மேடம் பிரியாணி செய்ய சொன்னாலும், ரெண்டு வகை பிரியாணி செய்ய சொன்னாலும் என்ன சொல்றாங்க? ஒண்ணுமில்ல, பரவாயில்ல. கணவன் கேக்குறாரு கஷ்டமான்னு சொல்லிட்டு, இல்லங்கிறாப்ல, நாலு விருந்தாளிய கூட்டு வர போறேங்கிறாப்ல, இன்னும் ரெண்டு பேரை சேர்ந்து கூட்டுவாங்கன்னு சொல்றாப்ல. ஒன்னு சொன்னா பரவாயில்ல, இன்னொன்னு செஞ்சு வைக்கிறாங்க. இன்னொருத்தங்க விருந்தாளிய கூட்டிட்டு வாங்கன்னு சொன்ன உடனே பாத்திரம் பறக்குது, டம்மு டம்முன்னு பறக்குது. என்ன சட்டில ஒண்ணுமே இல்ல, டம்மு டம்முன்னு ஒரே சத்தமா கேக்குது. விருந்தாளி வந்து உட்கார்ந்து இருக்கிறாங்க, டீ கேக்குறாங்க. டீ கேக்கிறதுக்கு ஒரு பிரியாணி செய்யற நேரம் ஆகுது. டமால் கதவுலாம் சாத்துறதுலாம் பாத்தீங்கன்னு சொன்னா இடி மின்னல் அடிச்ச மாதிரி இருக்குது. இப்படி ஒரு மேடம் இருக்கிறாங்க, இருக்கிறாங்களா இல்லையா? இந்த ரெண்டுத்துக்கும் என்னங்க காரணம்? முதல்ல சொன்ன அந்த மனைவிக்கு உண்மையிலே சிரமமா இருந்துச்சா இல்லையானா? கண்டிப்பா சிரமமா இருக்கு. எப்படி சிரமம் இல்லாம இருக்கும்? ஆனா கணவன் மேல் உள்ள பாசத்தினால அந்த சிரமத்தை தாங்கிக்கிறாப்ல, அவ்வளவுதான், சிம்பிள் மேட்டர். கணவனுக்கும் அவங்களுக்கும் இடையில உண்டான புரிந்துணர்வு, அன்பு, பாசம், ரெண்டு பேருக்கும் இடையில அந்த விட்டு கொடுத்தல், ஒருத்தர் ஒருத்தர் மேல வச்சிருக்கக்கூடிய அந்த அன்புல அந்த சிரமம் காணாம போயிடுது. புரிஞ்சா? இந்த ரெண்டாவது கேட்டகிரியில ரெண்டு பேருக்கு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் சரியா இல்ல, அதனாலதான் ரசசோருக்கு அங்க பிரச்சனையா இருக்குது, ஒரு டீக்கு அங்க பிரச்சனையா இருக்குது. எதனால? மனைவிக்கு கணவனின் மீது சரியான அன்பு, பாசம், ஈடுபாடு அங்கே ஏற்படவில்லை. ஒண்ணு, இவர் அதை சரியா கொடுத்து அதுக்கு பதில் வாங்கல, அல்லது அவங்க கொடுத்தாங்க இவர் சரியா கொடுக்கல, அல்லது ரெண்டு பேருக்கும் இடையில ஆரம்பத்திலிருந்து ஏதோ மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஏதோ இருக்குது, அதனால இங்க ஒரே பிரச்சனையில போய்கிட்டே இருக்குது. இருக்கா இல்லையா? இப்ப பாருங்க, சஹாபா பெண்மணிகள், சஹாபா பெண்மணிகள் தீன்ல உள்ள ஃபர்து, நஃபிலு, சுன்னத்து, முஸ்தஹப்பு எல்லாத்தையும் செய்யறாங்க. செஞ்சிட்டு ரசூலுல்லாஹ்ட்ட வந்து கேக்குறாங்க, நாங்களும் ஜிஹாதுக்கு வரணும்னு சொல்லி. என்ன கேக்குறாங்க? நாங்களும் ஜிஹாதுக்கு வரணும், நாங்களும் ஷஹீத் ஆகணுங்கிறாங்க, நாங்களும் ஜனாசா துளையில வந்து கடந்து கொள்வோம், ஆண்கள் செய்யக்கூடிய அந்த அமல்களில் எங்களுக்கு பங்களிப்பு, நாங்களும் வருவோம். இதெல்லாம் செஞ்சுட்டு ஏற்கனவே அவங்க மேல கடமையாக பரவு, நபிலு, முஸ்தஹப்பு எல்லாத்தையும் செஞ்சுட்டு திரும்ப வந்து எங்க ரசூலுல்லாஹ் என்ன கேக்குறாங்க? எங்களுக்கு இது பத்தல, நாங்க இன்னும் முன்னேறணும், எங்களுக்கு நீங்க ஜிஹாதுல எங்களையும் கூட்டிட்டு போங்க, நாங்களும் உங்களோட எல்லா விஷயத்திலையும் கலந்து கொள்வோம், எங்களுக்கும் நாங்க வரணும் அப்படின்னு வந்து கேக்குறாங்க. யாரு கேக்குறா? சஹாபா பெண்மணிகள் எல்லாத்தையும் செஞ்சுட்டு. இன்றைக்கு ஃபர்துகளை சொன்னாலே சடைவடைந்து கொள்ளக்கூடிய பெண்மணிகள் இருக்கிறாங்களா இல்லையா? அன்றைக்கு எந்த வசதியுமே இல்லாமலேயே மார்க்கத்தை ரொம்ப அழகா முழுமையா பின்பற்றினாங்க, எல்லா விஷயங்களையும் ரொம்ப அழகா செஞ்சாங்க. தீன்ல அவங்களுக்கு ஈடுபடுவது ஃபர்ல தொழுதுட்டு நம்ம சொல்லி காட்டணும். அந்த பயான்ல மைமூனாவோ உம்மு சலமா ரழியல்லாஹு அன்ஹாவோ சுபுவுக்கு முன்னாடி எந்திரிச்சு முசல்லால உட்கார்ந்திருந்து எது வரைக்கும் உட்கார்ந்திருந்தாங்க? லுஹாவுடைய நேரம் வரைக்கும் உட்கார்ந்திருந்தாங்க. கஷ்டம் தெரியல அவங்களுக்கு. ராத்திரில ஜைனப் பின்த் ஜஹ்ஷ் ரழியல்லாஹு அன்ஹா தொழும் பொழுது கீழே விழுந்துருவோமோன்னு சொல்லி கயிறை கட்டி அந்த கயிறை பிடிச்சிக்கிட்டு தொழுதாங்க. ஃபர்ல் அல்ல, நஃபில். ஆனா இன்னைக்கு பல பெண்களுக்கு ஃபர்ல் தொழுகிறதே கஷ்டமா இருக்கு. அந்த காலத்தில் சஹாபிய பெண்மணிகள் குரான் முழுசா மனப்பாடம் பண்ணி வச்சிருந்தாங்க, குரான முழுசா மனப்பாடம் பண்ணி வச்சிருந்தாங்க, ஆயிரக்கணக்கான ஹதீஸுகளை மனப்பாடம் செய்திருந்தார்கள், குடும்ப வேலைகளையும் கவனித்துக் கொண்டார்கள். அந்த காலத்தில் வாஷிங் மிஷின் இருந்துச்சா, பிரிட்ஜ் இருந்துச்சா, மிக்சி இருந்துச்சா, என்ன இருந்துச்சு? தண்ணி தேவை என்றாலே ஒரு கிலோமீட்டர், ரெண்டு மைலு, மூணு மைலு போய் தண்ணி தூக்கிட்டு வரணும். இன்றைக்கு திறந்தா ஒரே டேப்ல ரெண்டு தண்ணி வருது, சுடு தண்ணி வருது, குளிர்ந்த தண்ணி வருது. இந்த பக்கம் ஒரு டேப் வாஷ் பேஷனா, அப்புறம் அங்க ஒரு டேப், எவ்வளவு வசதி சொல்லுங்க பார்க்கலாம். அப்ப இவ்வளவு வசதிகள் எதுவுமே இல்லாமல் இருந்த காலத்தில், கவனமா கேளுங்க என் வார்த்தைய, இவ்வளவு வசதிகள் எதுவும் இல்லாமல் இருந்த காலத்திலேயே மார்க்கத்தினுடைய ஃபர்துகள், சுன்னத்துகள், நஃபில்கள், இது போக ஆண்கள் செய்த சுமைகளையும் நாங்கள் சுமக்க வேண்டும் என்பதெல்லாம் அந்த காலத்து பெண்களுக்கு லேசாக இருந்தது. நமது காலத்து பெண்கள், நான் பொதுவா சொல்றேன், இப்போ உங்களை சொல்லல, நமது காலத்து பெண்களில் அதிகமான மக்களுக்கும் ஃபர்லை செய்வதே சுமையாக தெரிகிறது. அப்ப என்னங்க காரணம்? அங்க அல்லா மேல, ரசூல் மேல, இஸ்லாம் மேல முஹப்பத் நிறைய இருந்துச்சு, சொர்க்கத்தின் மேல அவங்களுக்கு ஆசை அதிகமா இருந்துச்சு. அதனால சொர்க்கத்தை நினைச்சு, இப்ப அந்த வார்த்தையை சேர்த்துங்க, லட்சியம், குறிக்கோள், சொர்க்கம், சொர்க்கம், சொர்க்கம். அப்ப அதை நினைக்க நினைக்க எல்லா கஷ்டமும் லேசாகிட்டே இருந்துச்சு. உம்மு ஹராம்னு சொல்லி ஒரு பெண்மணி ரசூல்லாவுடைய சொந்தத்துல வருவாங்க, மாமன் வழி சொந்தத்துல வருவாங்க. ரசூல்லாவுடைய அம்மா வந்து மதீனா வாசி தானே, ரசூலுல்லாஹ்வுடைய அம்மா எந்த ஊரு? மதீனா. பனு நஜார் குடும்பத்தை சேர்ந்தவங்க. அந்த வகையில் இவங்க அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதிய நேரத்தில் இவங்களுடைய வீட்டில் வந்து ஓய்வெடுப்பாங்க, ஏதாச்சும் சாப்பாடு கொடுத்தா சாப்பிடுவாங்க. இவங்களுடைய கணவனார் வந்து உபாதா இப்னு சாமித், உபாதா இப்னு சாமித் ரசூலுல்லாஹுடைய ரொம்ப உயிர் தோழர்கள்ல ஒருத்தங்க இவங்க. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த மாதிரி ஒரு நாள் படுத்திருக்கும் போது தூக்கத்திலிருந்து எந்திரிக்கிறாங்க, எந்திரிச்சா சிரிக்கிறாங்க சந்தோஷமா, ஒரு நல்ல முகமலர்ச்சி, ஒரு பிரியமான ஒரு விருப்பமான ஒரு காட்சியை பார்த்தா எப்படி சந்தோஷமா இருக்கும், அந்த மாதிரி அவங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரொம்ப சிரிப்போட வர்றாங்க, எந்திரிக்கிறாங்க. அப்ப அந்த உம்மு ஹராம் கேக்குறாங்க, யா ரசூலல்லாஹ், நீங்க சிரிச்சு எந்திரிச்சீங்களே, என்ன பாத்தீங்க கனவுல அப்படின்னு கேக்குறாங்க. அப்ப இதுமா புகாரி அறிவிக்கக்கூடிய ஹதீஸ் இது. அப்ப ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இந்த மாதிரி நான் ஒரு கனவு பார்த்தேன், என்னுடைய உம்மத்துகள் அல்லாஹ்வுடைய பாதையில போருக்கு போறாங்க, அதுவும் கடல்ல பயணம் செஞ்சு போறாங்க கப்பல்கள்ல. அது எப்படி எனக்கு தெரிந்தது என்றால், கட்டில்களின் மீது மன்னர்கள் அமர்ந்திருப்பதை போன்று அவங்க கப்பல்ல போறத நான் பார்த்தேன் அப்படிங்கிறாங்க. சம்பவமா ரசூலுல்லாஹ் சொன்னாங்களா? இப்ப அந்த பெண்மணி என்ன சொல்லிருப்பாங்க, என்ன சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அந்த கூட்டத்தில் நான் சேர வேண்டும் என்று எனக்கு துஆ செய்யுங்கள். என்ன சொன்னாங்க சொல்லுங்க. சாதாரணமா தரையில ஒரு பெண்ணு பயணம் செய்யறது அந்த காலத்தில் எவ்வளவு கஷ்டம், அதுவும் அவ்வளவு முஜாஹிதுகளோட. கடலுக்கு போறதா இருந்தா ஒன்னு ஜித்தா பக்கம் வரணும், அல்லது இந்த பக்கம் செங்கடல் பக்கம் வரணும், அல்லது இந்த பக்கம் துருக்கி பக்கம் வர்றதா இருந்தா இந்த சைடில் உள்ள கடலுக்கு வரணும், எவ்வளவு கஷ்டம் இருந்திருக்கும். மதினால இருந்து போறதா இருந்தா எத்தனை ஆயிரம் கிலோமீட்டர் முதல்ல நடைப்பயணம் மேற்கொள்ளணும், அதுக்கப்புறமா கப்பல் பயணம். என்ன சொல்றாங்க, என்ன சொன்னாங்க, அல்லாவிடத்துல துவா செய்யுங்க நபியே, அதுல நான் இருக்கணும்னு சொல்லி. அப்ப நான் என்ன தனியா போறதா, கணவனோட தானே போறது, சரியா, போக முடியாது மஹரம்ல. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாவிடத்துல துவா செஞ்சாங்க, நீ அந்த கூட்டத்தில் இருப்பாய், நீ அந்த கூட்டத்தில் இருப்பாய். இப்படியே வச்சுக்கோங்க, இப்ப நம்ம செய்யற துவாவுக்கு பாருங்க, எப்போதுமே பாருங்க சகோதரிகளே, நம்ம எப்படி துவா செய்யறோம்னா, நமக்கு லாபமா உள்ளதை மட்டும்தான் நம்ம கேட்போம், நமக்கு ஏதாவது கஷ்டமா சுமையா இருக்கிறத அப்படி யாராவது கேட்கிற மாதிரி துவா செஞ்சா கூட ஆமீன் போடாம சைலண்டா இருந்துருவோம். இப்ப நான் சொல்றேன், யா அல்லாஹ், இங்க வந்திருக்கக்கூடிய பெண்களுடைய பிள்ளைகளை எல்லாம் ஆலிமாக்கு, இங்க வந்திருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு எல்லாம் நல்ல துன்யாவுடைய பரக்கத்தை கொடு. இதை நான் சொல்லி சொன்னதுனால கொஞ்சம் உஷாரா இருக்கிறீங்க, உங்களை நான் ரொம்ப சோதிக்க கூடாதுங்கிறதுக்காண்டி நான் வந்து இப்படி செய்யல, அட்டாக் பண்ணல, பல இடத்துல செஞ்சிருக்கிறேன். யாழ்லா, இங்க வந்திருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு எல்லாம் நல்ல படிப்பை கொடுத்து நல்ல பறக்கத்தான செல்வத்தை கொடு. ஆமீன், அல்லாஹு அக்பர், நான் சந்தோஷங்கிறீங்க. யாழ்லா, இங்க வந்திருக்கக்கூடிய பிள்ளைகள் எல்லாம் பெரிய ஆலிமாக்கி, தாயாக்கி, முஜாஹிதாக்கு. அப்படியே சைலண்டா சும்மா, சரி அப்படியே ஆமீன் சொன்னா கூட யாழ்லா ஏத்துக்காது, எப்படி அப்படிங்கிற என்ன மாதிரி பல இடத்துல பார்த்து சொல்றேன். துன்யாவுக்கு கேட்கும் போது எவ்வளவு மனசில் அது வருதோ, ஆகிரத்தில் அதுவும் நமக்கு கொஞ்சம் நஷ்டமா. யாரெல்லாம் எங்களை எல்லாம் மஸ்ஜித் அக்ஸாவை விடுதலை செய்யக்கூடிய போர் வீரர்களாக ஆக்கு, எங்களுடைய சந்ததிகள் அப்படிப்பட்ட வீரர்களை கொடு. அல்லாஹும்ம ஆமீன். பார்த்தா கம்முன்னு இருப்பாங்க, பார்த்தீங்களா, கம்முன்னு இருக்காங்க பாருங்க. இப்ப சொல்லலையா, பார்த்தீங்களா, சொல்லல, பார்த்தீங்களா, மனசு அது அல்லா அறிஞ்சோம், அப்ப அல்லா மார்க் போடட்டும். என்ன என்னமா நான் சொல்றேன், தயவுசெய்து கோச்சிக்காதீங்கம்மா, நம்முடைய நிலையை, என்னுடைய நிலையை நான் உணர்வதற்காக சொல்றேன். அப்ப பாருங்க, கஷ்டம்னா நம்ம எல்லாரும் என்ன செஞ்சிருவோம், அப்படியே சைலண்டா ஒதுக்கிடுவோம். ஏதாவது நமக்கு சாதகமா துன்யா விஷயத்துல வந்துச்சுன்னு சொன்னா அல்ஹம்துலில்லாஹ் இது எங்களுக்கு வேணும். என்ன வேணும்? உதாரணத்துக்கு தீனுடைய பணிகளே வச்சுக்கொள்ளுங்களேன், கஷ்டமான வேலை கொடுத்து அப்படியே சைலண்டா எல்லாம் ஒதுங்கி போயிட்டே இருப்பாங்க. ஏதாச்சும் அப்படி படம் காட்டுற மாதிரி பேர் வர்ற மாதிரி ஒரு காரியத்தை சொல்லுங்களேன், எல்லாரும் வந்து நானும் தான் செஞ்சேன், நானும் இதுல இருக்கம்பாங்க. என்ன நடக்குது பத்தியெல்லாம் இது நம்ம நிலைமை. இப்ப அந்த பெண்மணி என்ன செஞ்சாங்க உங்களுக்கு சொன்னேன், அப்படியா ரசூலுல்லா அல்ஹம்துலில்லா அந்த கூட்டத்துக்கு எல்லாம் வெற்றி கொடுக்கணும் துவா செய்யுங்க அப்படியா சொன்னாங்க? சிரமத்தை கேட்டாங்க. ஏன்? நன்மைக்காக வேண்டி. ஏன்? சொர்க்கத்துக்காக வேண்டி. யார சொல்லல்லா, நான் அதுல இருக்கணும், எனக்கு நீங்க துவா செய்யுங்க அப்படின்னாங்க. ரசூல் சொல்லா, சரிமா நீங்க அந்த கூட்டத்தை சேர்ந்தவங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு தூங்குறாங்க. திரும்ப திரும்ப எந்திரிக்கிறாங்க. திரும்ப எந்திரிச்சு அதே போல சிரிக்கிறாங்க. சிரிச்சா அந்த பெண்மணி கேக்குறாங்க, யார ரசூல் அல்லா ஏன் சிரிச்சீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப ரசூல் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இன்னும் ஒரு கூட்டத்தை நான் பார்க்கிறேன், அவர்களும் கடலிலே கப்பலிலே பயணம் செய்கிறார்கள், கட்டில்களிலே மன்னர்கள் அமர்ந்திருப்பது போன்று அப்படிங்கிறாங்க. இப்ப என்ன செஞ்சிருப்பாங்க இந்த பெண்மணி? யார ரசூல் அல்லாஹ், இந்த கூட்டத்திலும் நான் இருக்க வேண்டும் என்று எனக்கு நீங்கள் துவா செய்யுங்கிறாங்க. நம்மளா இருந்தா இன்னைக்கு ஒரு வேலையை கொடுத்துட்டு நாளைக்கு இந்த மாதிரி சேவாலை என்ன சேவா உகா சேவாவா உகா சேவால இப்படி ஒரு என்ன நேற்றானுங்க கொடுத்தீங்க இன்னைக்கு கொடுக்குறீங்களா? சும்மா சும்மா நான் தான் மாட்டினா உங்களுக்கு வேற ஆளே கிடைக்கலையா அப்படிங்க. இப்ப கனிபாய் சொன்னாரு, சொல்றாங்க இந்த மாதிரி சாப்பாடு செய்யுமான்னு சொல்லிட்டு இந்த மாதிரி வந்திருக்காங்க. ஏங்க நேற்றானுங்க நான் சாப்பாடு கொடுத்தேன், உங்க உகா சேவால வேற யாருமே கிடையாதா? மத்தவங்க எல்லாம் கொடுக்க மாட்டாங்களா? அவங்க வீட்டுல சொல்ல மாட்டாங்களா? என்ன நம்ம நிலைமை அப்படி இருக்கு சொல்ல என்ன? நம்ம என்ன செய்யறோம்? ஒரு நாளைக்கு ஒரு வேலையை செஞ்சிட்டோம்னா ஒரு மாசம் ஃபுல்லா சொல்லிட்டே இருப்போம், அலிம்சா வந்தாரு நான் தான் சாப்பாடு கொடுத்தேன், அலிம்சா வந்தாரு நான் தான் சாப்பாடு கொடுத்தேன், அலிம்சா வந்தாரு நான் தான் சாப்பாடு கொடுத்தேன், அலிம்சாவை நாங்க தான் கவனிச்சேன். ஒரு நாள் கவனிச்சுட்டா அடுத்த நாள் கவனிக்க கேட்கும்போது தான் தெரிய நிலைமை என்ன நடந்திருக்குன்னு. என்ன இப்ப பாருங்க, இவங்களை பாருங்க, போரு என்னது போரு? முதல் போரலை கேட்டாங்க ரசூலுல்லாஹ்ட்ட, யா ரசூலுல்லாஹ் அதுல நான் இருக்குன்னு. ரெண்டாவது போர சொன்னப்பையும் யா ரசூலுல்லாஹ் என்ன சொல்றாங்க? அதுலயும் நான் இருக்கணுங்கிறாங்க. ரசூலுல்லாஹ்வுடைய பதில பாருங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், உம்மு ஹராம் நீங்கள் முதல் கூட்டத்தை சேர்ந்தவர் அப்படிங்கிறாங்க. நீங்கள் முதல் கூட்டத்தை சேர்ந்தவருங்கிறாங்க. இவங்க நம்ம சகோதரி ரஹ்மா சொல்றாங்க, அல்லாவை திருப்தி படுத்துறதுக்காக வேண்டி அவங்க ஆசைப்பட்டாங்க. அப்ப முதல் கூட்டத்தில் இருப்பேன்னு சொல்லும் போது ஒருவேளை ரெண்டாவது கூட்டத்தில் அந்த போர் ஆரம்பிக்கிறதுக்குள்ள அவங்க இறந்துருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அந்த கருத்தாமா நீங்க சொன்னது கரெக்டா? ஆமா பாருங்க, ரசூலுல்லாஹ் சொன்னதுல என்ன அர்த்தம்னு சொன்னா, அந்த முதல் ஜிஹாதுல நீங்க போறீங்கல்ல, அந்த ஜிஹாதுலயும் நீங்க ஷஹீத் ஆயிடுவீங்கிறது அர்த்தம். என்ன ஆயிடுவீங்க? அப்ப என் உயிர் அந்த போர்ல போகுதுங்கறத அந்த பெண்மணி தெரிஞ்சுக்கிட்டாங்களா இல்லையா? அப்ப கூட ரசூலுல்லாஹ், யா ரசூலுல்லாஹ், நான் ஜிஹாதுக்கு போகணும்னு ஆசைப்பட்டேன், அங்க போய் சாவணும்னு ஆசைப்படல, திரும்ப பத்திரமா மதீனா வர்றதுக்கு துவா செய்யுங்கன்னு சொல்லிருக்கலாமா இல்லையா? என் கணவனுக்கு மனைவியாகவும், என் பிள்ளைகளுக்கு தாயாகவும், என் பெற்றோருக்கு பிள்ளைகளாக பிள்ளையாக இருக்க வேண்டும், நான் இன்னும் கொஞ்சம் தொழுது இபாதத்து நோன்பு வச்சுலாம் நான் செஞ்சுக்கிறேனே, நன்மையை சேர்த்துக்கிறேனே, எனக்கு ஜிஹாதுக்கு போயிட்டு பத்திரமா வர்றதுக்கு துவாச்சிங்கன்னு கேட்டாங்களா? நம்ம எங்க இருக்கோம், அவங்க எங்க இருக்காங்க? ஏன் அவங்களுக்கு அல்லாஹு தலா உடனடியா குரான்ல ரழியல்லாஹு அன்ஹுங்கிற அந்த பட்டத்தை கொடுத்தான்? இதாங்க அவங்களுடைய உள்ளத்தில் அல்லாஹ்வுக்காக அர்ப்பணிக்க வேண்டும் என்ற அந்த தியாக மனப்பான்மை. மார்க்க விஷயத்தில் எந்த சிரமத்தை வேண்டுமானாலும் எந்த நேரத்திலும் எதற்காகவும் எப்படிப்பட்ட சிரமத்தையும் தாங்கிக் கொள்ள தயாரான ஒரு மனநிலை, அந்த கல்புடைய அந்த ஸ்டேட்டஸ், அதை பார்த்துதான் அல்லாஹ் கொடுத்தான். அப்ப அதே போல என்ன ஆனிச்சு, முஆவியா ரழியல்லாஹு அன்ஹு அவங்களுடைய ஆட்சி காலத்தில் படைகள் போகுது, துருக்கிய வெற்றி கொள்வதற்காக வேண்டி அதுல இவங்களுடைய கணவனார் இவங்களை கூட்டிட்டு போறாங்க, கப்பல்ல பயணிக்கிறாங்க, கப்பல்ல இருந்து இறங்குறாங்க. இறங்கி இவங்களை வாகனத்துல ஏற்றும் பொழுது அந்த கூட்டத்தில் இவங்களுடைய வாகனம் மிரண்டு விடுகிறது. அதில் வாகனத்திலிருந்து கீழே விழுந்துறாங்க. வாகனத்தினுடைய கால் இவங்களுடைய கழுத்தில் பட்டு அங்கே ஷஹீதாயிடுறாங்க. இப்ப வாங்க, அப்ப திரும்ப நம்ம விஷயத்துக்கு போவோம். அப்ப இந்த விஷயத்தை ஏன் சொன்னா உங்களுக்கு, அந்த சஹாபிய பெண்மணிகள்னால அல்லாஹ்வுடைய சட்டங்கள் எவ்வளவுதான் வந்தாலும் எல்லாத்தையும் இன்முகத்தோட சிரித்த முகத்தோட இன்னும் 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 என்பதாக அவர்கள் வேண்டிக் கொண்டே இருந்தார்கள். இந்த மார்க்கத்திலே அவர்கள் முன்னேறிக் கொண்டே இருந்தார்கள். அல்லாஹ்வுடைய சட்டத்தில் எதையும் அவர்கள் சுமையாக சிரமமாக கஷ்டமாக பார்க்கவில்லை. ஆனா இன்னைக்கு நம்ம காலத்துல ஒரு விஷயத்த சொன்னா என்ன, எல்லாத்திலையும் மார்க்கத்தை கொண்டாந்து இது கூடும் கூடாதுன்னு மக்களை சுதந்திரமா விடமாட்டீங்களா? எப்படி சொல்றாங்க, எங்களை சுதந்திரமா விடமாட்டீங்களா? எத்த சொன்னாலும் உடனே கூடும் கூடாதுன்னு ஒரு பத்துவாவை கொண்டு வந்துடுறீங்க, வாழவே முடியல நாங்க அப்படிங்கிறாங்க. எதுங்க லேசானதை சொன்னா, சாதாரணமான ஒரு சட்டத்தை சொன்னா, எதுல அதுவும் முழுக்க முழுக்க இவங்களுடைய நன்மைக்காக வேண்டி உள்ள சட்டங்கள். அதுல இபாதத்து இவங்களை வருத்திக்கிறதுனா ரெண்டாவது விஷயம், இவங்களுடைய பாதுகாப்பு, இவங்களுடைய கண்ணியம், இவங்களுடைய உள்ளச்சம், அதுல உள்ள விஷயத்தை சொன்னாலே ஆமாங்க எங்க அத்தாவுக்கு வேற வேலையே இல்ல, கொஞ்சம் கூட ஃப்ரீயா இருக்க மாட்டேன் பாருங்க. என்ன காரணம் அப்ப, என்ன காரணம், அங்கே அல்லாஹுவின் மீது நம்பிக்கையும் அன்பும் முழுமையாக இருந்தது. அதை அடுத்து அல்லாஹ்வுடைய தூதரின் மீதும் அந்த தூதர் கொண்டு வந்த மார்க்கம் இஸ்லாமிய ஒழுக்கங்களின் மீது அந்த பண்பாடுகளின் மீது அன்பு அதிகமாக இருந்தது. அவர்களது லட்சியம் சொர்க்கமாக இருந்தது, அவர்களது லட்சியம் சொர்க்கமாக இருந்தது. அங்க போய் நம்ம சந்தோஷமா இருப்போம், அங்க போய் நமது மனசு விரும்பக்கூடியதையெல்லாம் அல்லாஹ் கொடுப்பான். அனுபவிக்க வேண்டியது அங்கதான், இங்க கிடையாது. அனுபவிக்க வேண்டியது அங்க, நம்முடைய இன்பம் எல்லாம் நிறைவா அங்கதான் இருக்குது. அங்கதான் நோயற்ற வாழ்க்கை, அங்கதான் கவலையற்ற வாழ்க்கை, அங்கதான் பிரச்சனையற்ற வாழ்க்கை, அங்கதான் சிரமமற்ற வாழ்க்கை. இங்கே நம்ம கஷ்டப்படுவோம், அல்லாஹ்வுக்காக அல்லாஹ் நமக்கு சொர்க்கத்தை பதிலா கொடுப்பான் என்ற அந்த வேட்கை லட்சியம் அந்த இலக்கை அவர்கள் நிர்ணயித்தது. அதுபோன்று அல்லாஹுவின் மீது நம்பிக்கை அன்பு, அல்லாஹ்வுடைய தூதரின் மீது அன்பு, அல்லாஹ்வுடைய மார்க்கத்தின் மீது அன்பு அவர்களுக்கு அதிகமாக இருந்தது. அவர்கள் மீது சுமத்தப்பட்ட எல்லா மார்க்க கடமைகளையும் அவர்கள் எடுத்து நடப்பதை அவர்களுக்கு இலகுவாக்கி தந்தது. அது போக அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலே வந்து இன்னும் எங்களுக்கு கடமைகளை கொடுங்கள், நாங்கள் செய்ய தயார் என்று சொல்லும் அளவுக்கு அவர்களை தூண்டியது. சரியா, நான் சொல்றதோடு புரியுதா உங்களுக்கு? அப்ப நம்ம இந்த விஷயத்தை, உங்களுடைய பங்களிப்பு என்ன என்பதை நம்ம தெரிஞ்சு கொள்ள போகும் பொழுது இந்த ஒரு நிலைப்பாட்டுக்கு நீங்க வந்துடணும். அல்லாஹ்வை நீங்கள் ரப்பாக, மஹ்பூதாக, வணக்கத்திற்குரிய இறைவனாக ஏற்று நம்பிக்கை கொண்டிருப்பது போன்று அவன் மீது உங்களுடைய அன்பு இதற்கு முன்பு எப்படி இருந்ததோ, இன்றைய இந்த சபையிலிருந்து நான் அல்லாஹ்வை முழுமையாக நேசிக்கிறேன். உங்களுக்கு யார பிடிக்கும் கேட்டா என் மூத்த பிள்ளைய பிடிக்குன்னு சொல்லக்கூடாது. யார பிடிக்கும் முதல்ல அல்லாஹ் வளர்ச்சி வளர்ச்சி பிள்ளைகள்ல யார பிடிக்குன்னு கேட்டாதான் மூத்த புள்ள, ரெண்டாவது புள்ள, மூணாவது புள்ள, அல்லது புருஷன், அல்லது தங்கச்சி, அக்கா, அம்மா, அத்தான் சொல்லணும். உங்களுக்கு யார பிடிக்குன்னு கேட்டா முதல்ல யாரதான் சொல்லணும். ஆனா இது வரைக்கும் நம்ம சொல்லிருக்கிறோமா அந்த மாதிரி சொல்லிருக்கோம்? மாஷா அல்லாஹ், எல்லாம் பெரிய அவுளியாக்கள். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் அப்படியே ஆக்கி வைக்கட்டும். அப்ப இந்த ஒரு மனநிலைக்கு நம்ம வரணும். தொடர்ந்து கொஞ்சம் ரெண்டு ஒரு விஷயத்தை சொல்லிக்கிறேன். அப்ப இந்த அன்புங்கிறதுனால நான் லேசா சொல்லிக்கிறேன் உங்களுக்கு, இன்னும் கொஞ்சம் நம்ம வந்து பேசிக் அஸ்திவாரத்தை நல்லா பலப்படுத்தணும். அப்ப இந்த அன்பு எப்படின்னு சொன்னா, தொழும் பொழுது தக்பீர் கட்டும் பொழுது அந்த அன்போட தொழுகிறது, குரான் ஓதும் போது அந்த அன்போட ஓதுறது, திக்ர் செய்யும் போது அன்போட, ஹஜ் செய்யும் போது அன்போட, அப்படி இபாதத்துகளை அல்லாஹ்வுடைய அன்போட செய்ய செய்ய அதுல எவ்வளவு நேரம் இருந்தாலும் உங்களுக்கு தெரியாது, அதுல எவ்வளவு சிரமம் ஏற்பட்டாலும் உங்களுக்கு தெரியாது. அந்த இபாதத்தில் அல்லாஹ்வுடைய அன்பு இல்லாம உள்ளார போகும்போது நேரம் எல்லாம் உங்களுக்கு ரொம்ப பெருசா தெரியும். இப்ப உங்களுக்கு ஒரு அன்பானவரை நீங்க எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கும் பொழுது ரொம்ப நேரம் காக்க வச்சுட்டேனா ஒண்ணுமே இல்லைங்க, இது ரெண்டங்க இருக்குமீங்க. வேண்டா வெறுப்பா உள்ளவரு ஒரு அஞ்சு நிமிஷம் லேட்டா வந்தா கூட என்ன செய்வீங்க, வேலை இல்ல உங்களுக்கு, உனக்காண்டி எவ்வளவு நேரம் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறது, சொல்லுவோமா சொல்ல மாட்டோமா? விருப்பமா உள்ளவரு எவ்வளவுதான் லேட்டா வந்தா கூட பரவாயில்ல, இதுல என்ன இருக்கு, அல்ஹம்துலில்லாஹ் நல்லபடியா வந்தீங்களா, பயணம் நல்லபடியா இருந்துச்சான்னு கேட்போம். இந்த வேண்டா வெறுப்புல வர்றாங்க பாருங்க, வீட்டுக்கு கெஸ்ட் பத்து மணிக்கு வர்றேன் இருப்பாங்க, ஒண்ணுமில்ல பத்தே ஆளுக்கு வந்திருப்பாங்க. உங்களால பாருங்க, பிள்ளைய ஸ்கூலுக்கு விட முடியல, பிள்ளைக்கு சாப்பாடு செய்ய முடியல, அது செய்ய முடியல, இது செய்ய முடியல, அப்படியே வந்து வெறுப்புகளை அள்ளி கொட்டுவாங்க. என்ன அர்த்தாங்க, அங்க அன்போடு அங்கே ஈடுபாடு இல்லை. அப்ப அல்லாஹ்வுடைய அன்பு நமக்கு கரெக்டா இருக்கணும்னு சொன்னதுனால சொன்ன இந்த அன்போட நம்முடைய இபாதத்துகளை கொண்டு வர பழக்கணும், அப்ப அந்த அன்பு இன்கிரீஸ் ஆகிக்கிட்டே இருக்கும். அதே போல அல்லாஹ்வுடைய மார்க்க சட்டங்கள்ல ஏதாவது ஒன்று நம்மளால விடுபட்டு போச்சுன்னா, அல்லாஹ் தடுத்த ஏதாவது ஒரு தப்பான செயல் நம்ம மூலமா நடந்துருச்சுன்னு சொன்னா, அல்லாவே அல்லாஹ் என்ன கோச்சுப்பானோ, அல்லாஹ்வுடைய அன்புல எனக்கு குறைவு ஏற்பட்டுமோ, அஸ்தக்ஃபிர்ல்லா, அல்லாஹ் என மன்னிச்சுக்கல்லா, நான் தெரியாம செஞ்சிட்டல்லா, இனிமே செய்ய மாட்டல்லா. ஏன்னா நீங்க ஒருத்தர் மேல அன்பு வச்சிருந்தாதான் அவருக்கு பிடிக்காத காரியத்தை செஞ்சிட்டா கோச்சுக்காதீங்க சாரின்னு சொல்லுவீங்க. நீங்க பிடிக்காத ஒருத்தருக்கு மனசு எவ்வளவு நோவு அடித்தாலும் பயன் வேலையை பத்திட்டு வேற வேலை இல்ல, ஒன்ட்ட போய் நான் சாரி சொல்றதா இருக்குதா, நல்லா செய்வீங்க, என்ன செய்வீங்க, இன்னும் கொஞ்சம் கூடுதலா செய்வீங்க, அஸ்தக்ஃபிர்ல்லா. அப்ப அல்லாஹ் மேல நமக்கு அன்பு முழுசா இருக்கும் பொழுதுதான் சின்ன சின்ன தப்பு செஞ்சா கூட, யா அல்லாஹ் அஸ்தக்ஃபிர்ல்லா, என் கண்ணு அது மேல பட்டுச்சு, என்னுடைய காதுல இந்த விஷயம் விழுந்துருச்சு, அஸ்தக்ஃபிர்ல்லா அஸ்தக்ஃபிர்ல்லா, தொழுகையை கொஞ்சம் லேட் ஆக்கிட்டனே, அஸ்தக்ஃபிர்ல்லா அல்லாஹ், இந்த மாதிரி செஞ்சிட்டனே, அல்லாவே இன்னைக்கு குர்ஆன் ஓதலையே, அஸ்தக்ஃபிர்ல்லா. அந்த ஈடுபாடு உங்களுக்கு கரெக்டா இருக்கும். அப்படி இல்லைன்னு வச்சுக்கோங்க, முடிஞ்சுக்காத அவ்வளவு. என்னத்தை செஞ்சாலும் சரி, மழை மாதிரி பாவத்தை அள்ளி கொட்டினாலும் சரி, ஒண்ணுமே இருக்காது. அப்ப இந்த விஷயத்தை விளங்கிக்கிட்டீங்களா? அப்ப நம்ம போறோம் திரும்ப. அப்ப நான் உங்களுக்கு ஆரம்பத்தில் சொன்னேன், குடும்ப வாழ்க்கையில் உங்களுடைய பங்களிப்பை நீங்கள் உணர வேண்டும் என்றால் முதல்ல நீங்க என்ன விஷயத்தை விளங்கணும், நீங்கள் யார், உங்களுக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கக்கூடிய தகுதி கண்ணியம் என்ன அப்படின்னு சொல்லும் பொழுதுதான் முதல்ல ஒரு சின்ன முன்னுரையை நம்ம சொன்னோம். அல்லாஹ்வோட நம்ம எப்படி இருக்கணும், நமக்கு அல்லாஹ்வுக்கும் இடையில உண்டான அந்த ரிலேஷன்ஷிப், குறிப்பா உங்களை வச்சு நான் சொன்னேன், உங்களுக்கு புரிஞ்சுக்கிட்டீங்களா? இப்ப பாருங்க, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உங்களை மனித சந்ததிகளின் அடிப்படையாக ஆக்கி வைத்திருக்கிறான். நீங்க இல்லாம மனித சந்ததியே கிடையாது. நீங்க இல்லாம இதுக்கு மேல என்னங்க வேணும், இதுக்கு மேல என்ன வேணும்? அல்லாஹு தாலா இந்த பிரபஞ்சம் இறுதி நாள் வரை செயல்பட வேண்டும் என்ற அவனுடைய நாட்டத்தை செயல்படுத்தக்கூடிய ஒரு முக்கிய ஒரு படைப்பாக மனித சந்ததிகளின், அந்த மனித சந்ததிகள் இறுதி நாள் வரை தொடர வேண்டும் என்ற அந்த முக்கியமான அல்லாஹ்வுடைய அந்த நோக்கத்திற்கு அடிப்படை காரணமாக அல்லாஹ் உங்களை ஆக்கி வைத்திருக்கிறார் இல்லையா? நீங்க தானே தாய், சொல்லுங்க பார்க்கலாம். உங்களை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மனித சந்ததிகளின் தொடர்ச்சிக்கு மூல காரணமாக அல்லாஹ் உங்களை தேர்ந்தெடுத்திருக்கின்றான். அப்ப இது அல்லாஹ் உங்களுக்கு கொடுத்திருக்கக்கூடிய கண்ணியம். இரண்டாவது அல்லாஹ் என்ன சொல்கிறான், அல்லாஹ்வுடைய இந்த தீன்ல பாருங்க, ஆதமை தனியா ஹவ்வாவை தனியா படைச்சானா? ஆதமிலிருந்து ஹவ்வாவை படைச்சான். எப்படி படைச்சான்? ஆதமிலிருந்து, ஆதமுடைய விழாவிலிருந்து அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஹவ்வாவை படைச்சான். அப்ப அல்லாஹ் இங்க என்ன விரும்புறான், அல்லாஹ் நாடி இருந்தா ஆதமுக்கு மண்ணு கொண்டு வர சொன்ன மாதிரி ஹவ்வாவுக்கு மண்ணு கொண்டு வர சொல்லிருக்கலாமா இல்லையா? கொண்டு வர சொல்லிருக்கலாம். சரி, அது கூட இல்லைன்னா கூட குன்ஃபைய குன் படி படைச்சிருக்கலாமா இல்லையா? குன்ஃபைய குன்னா ஆகும்னு சொன்னா ஆகிட போகுது, அவ்வளவுதான், வானமே ஆகிட்ட போது. அப்புறம் என்ன, ஒரு பெண்ணு ஆக முடியாது அல்லாவால, ஒரு பெண்ணை உருவாக்க முடியாதா? ஆனா அப்படி ஆக்கல. அல்லாஹ் என்ன செஞ்சான், ஒரு ஆண் ஆதமில் இருந்து அவருடைய துணையை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் வெளியெடுக்கிறான். அப்ப இதுல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன கொண்டு வருகிறான் என்றால், பெண் ஆணனுடைய உடன் பிறப்பு, ஷக்கீகா, ஆணிலிருந்து பிளந்தெடுக்கப்பட்டவள். எனவே ஆணுக்கு என்ன மரியாதை கண்ணியம் இருக்கிறதோ அது அந்த பெண்ணுக்கும் இருக்கிறது. அதனாலதான் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இமாம் அபூ தாவூத் ரஹிமஹுல்லாஹ் பதிவு செய்கிறார்கள், அன்னிஸாஉ ஷகாயிகுர் ரிஜால், அன்னிஸாஉ ஷகாயிகுர் ரிஜால், பெண்கள் ஆண்களின் உடன் பிறப்புகள், ஆண்களின் அதாவது ஆணிலிருந்து பிளந்தெடுக்கப்பட்ட உடன்பிறப்புனாவது நம்ம அது அம்மாவுடைய ரத்தத்திலிருந்து வந்த இன்னொரு ரத்தம், அம்மா அத்தாவுடைய ரத்தத்திலிருந்து வந்த இன்னொரு ரத்தம். அப்ப இந்த ஆணிலிருந்து பிளந்தெடுக்கப்பட்டவள், அப்ப ரெண்டு பேரும் சமமானவர்கள். ரெண்டு பேரும் இப்படிப்பட்ட ஒரு கண்ணியத்தை எந்த நேரத்திலே குர்ஆனும் ரசூலுல்லாவும் சொல்கிறார்கள் என்றால், உலகமெல்லாம் பெண்களை இழிவாக பார்த்து கொண்டிருந்த நேரத்திலே, ஒன்று பெண்களுக்கு ஆன்மாவே கிடையாதுன்னு யூதர்கள் சொல்லிக் கொண்டிருந்தாங்க, அதனால என்ன வேணாலும் பெண்களை செய்யலான்னு. ரோமர்களை பொறுத்தவரை, பாரசீகர்களை பொறுத்தவரை வெறும் ஆசைக்காக வேண்டிய பெண்களை வச்சிருந்தாங்க. அரபுகள் இன்னும் பல மக்களுடைய கலாச்சாரத்தை பொறுத்த வரைக்கும் பெண்ணுனாலே அது ஒரு கேவலமான படைப்பு அப்படின்னு இருந்து கொண்டிருந்த அந்த காலகட்டத்திலே அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் சொன்னார்கள், அந்த ஒரு ஆன்மாவிலிருந்து அதனுடைய மனைவியை படைத்தான். அப்ப ரெண்டு பேரும் சேம், இவர் முந்தி இவங்க ரெண்டாவது, ஆனா தகுதியில் அந்தஸ்தில இவரிலிருந்து இவர் வந்ததுனால ரெண்டு பேரும் ஒரே கண்ணியத்தை உடையவர்கள் அல்லாவிடத்துல. அப்படிதானே, இவர்ல இருந்தானே வந்தாங்க, அப்ப இவர் ஒஸ்தி இவங்க ஒஸ்தி இல்லையா, எல்லாமே ஒஸ்தி. அப்ப ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், இதைத்தான் பெண்கள் ஆண்களில் இருந்து பிளந்தெடுக்கப்பட்டவர்கள் முடிஞ்சா. அப்ப ஆண்களுக்கு என்ன கண்ணியமோ அதே கண்ணியம் பெண்களுக்கு. அப்ப இப்படிப்பட்ட ஒரு ஸ்டேட்டஸை அல்லாவும் அல்லாவுடைய ரசூலும் உங்களுக்கு கொடுத்திருக்கின்றார்கள். இதை இன்றைய மேலை நாட்டு பெண்கள் தெரிந்து கொண்ட காரணத்தினாலதான், இதை தொடர்ந்து இஸ்லாம் ஒரு பெண்ணை எப்படியெல்லாம் பார்க்கிறது, ஒரு பெண்ணை எப்படியெல்லாம் கண்ணியப்படுத்துகிறது, பாருங்க, ஒரு பெண்ணை எப்படி பார்க்கிறது, எப்படியெல்லாம் கண்ணியப்படுத்துகிறது, ஒரு பெண்ணை எப்படியெல்லாம் பாதுகாக்கிறது, ஒரு பெண்ணுக்குள்ள கடமைகளை எப்படியெல்லாம் வகுத்து தருகிறது என்பதை மேலை நாட்டு படித்த பெண்கள் இன்று சரியாக தெரிந்து கொண்ட காரணத்தினாலதான் கூட்டம் கூட்டமாக இஸ்லாமிய மார்க்கத்திற்குள் நுழைந்து கொண்டிருக்கிறார்கள். இஸ்லாமுக்கு எதிரான பிரச்சாரம் மும்மரமாக அங்கு நடந்து கொண்டிருக்கக்கூடிய நிலையிலே, அதுவும் குறிப்பா இஸ்லாம் பெண் அடிமைத்தனத்தை தூண்டுகிறது, ஆதரிக்கிறது என்ற பிரச்சாரத்தை இரவும் பகலுமாக செய்து கொண்டிருக்கக்கூடிய அந்த காலகட்டத்தில் அவர்கள் இப்போது கூட்டம் கூட்டமாக அந்த பெண்கள் இஸ்லாத்திற்குள் வந்து கொண்டிருக்கிறார்கள். நேற்று வரைக்கும் அரையுறை ஆடையோடு கேவலமான ஒரு சூழ்நிலையில் இருந்து கொண்டிருந்த ஒரு பெண் இன்றைக்கு ஒரு ஹிஜாபோட கண்ணியத்தோட வருகிறாள். இது என்னுடைய கண்ணியம் என்று சொல்கிறாள். இதை கொண்டு நான் பெருமை அடைகிறேன் என்று சொல்கிறாள். பார்க்கிறோம் எப்படி, அதாவது ஒரு ஒரு பெரிய புயல் அடிச்சா ஏற்படக்கூடிய ஒரு மாற்றத்தை விட ஒரே ஒரு மாற்றம், லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற வாக்கிய உச்சரிப்பிலே அந்த பெண்ணின் வாழ்க்கையிலே கொண்டு வரப்பட்டிருக்கிறது. அப்ப கண்ணியத்திற்குரியவர்களே, இப்ப நம்ம என்ன செய்யணும், நம்முடைய சகோதரிகளாகிய நீங்க இந்த விஷயங்களை கவனமாக புரியும் போது உங்களுடைய குடும்ப வாழ்க்கையில நான் முன்னாடி சொன்ன அந்த நாலு வகை, அப்புறம் பின்னாடி சொன்ன மூணு வகை, இதெல்லாம் இருக்குதா? இப்ப இதெல்லாம் தூக்கி தனியா வச்சிருங்க. இப்ப நம்ம வருவோம், நான் இப்போது எப்படி இருக்க வேண்டும், நான் இப்போது எப்படி இருக்க வேண்டும், என் மீது இஸ்லாம் கொடுத்துள்ள சுமத்தியுள்ள பொறுப்புகள் கடமைகள் என்ன என்பதை அப்படியே கொஞ்சம் சுருக்கமா பட்டியலை பார்த்துக்கிட்டே போவோம். முதலாவதாக உங்களை முதலாவதாக அல்லாஹ்வுடைய அடிமையாக உணர்ந்து கொண்டே இருக்க வேண்டும். நீங்க யாருங்க? அல்லாஹ்வுடைய அடிமை. நீங்க யாரு? அல்லாஹ்வுடைய அடிமை. நீங்க யாருன்னா, அம்மா, நான் இந்தியா, நான் டீச்சரு, நான் வந்து டாக்டரு, நான் வந்து அட்வொகேட்டு, நான் வந்து எம்பிஏ படிச்சேன், நான் வந்து பிஇ படிச்சேன்னு சொல்லாதீங்க. நீங்க யாருன்னு கேட்டேன்னா, நான் அல்லாஹ்வுடைய அடிமை. அப்ப நீங்கள் அல்லாஹ்வுடைய அடிமை என்ற அந்த முதல் உணர்வை நீங்கள் கொண்டு வரும் பொழுது குடும்ப வாழ்க்கையிலே முதலில் அல்லாஹ்வுடைய கடமைகள் என்னவென்பதை நீங்கள் தெரிந்து கொண்டு அந்த கடமைகளை மிகச் சரியாக செய்பவர்களாக நீங்கள் இருக்க வேண்டும். முதல் பொறுப்பு என்ன, உங்களுடைய முதல் குடும்பத்தில் உங்களுடைய முதல் பங்களிப்பு என்னவென்றால் நீங்கள் அல்லாஹ்வுடைய அடிமை என்பதை உணர்ந்து அல்லாஹ்வுக்கு நீங்கள் செய்ய வேண்டிய கடமைகள் என்ன, இபாதத்தில் என்ன, பொருளாதார இபாதத்தில் என்ன, உடல் சார்ந்த இபாதத்தில் என்ன, கொள்கையில ஈமான்ல எப்படி இருக்கணும், அஹ்லாக்ல குணத்தில் எப்படி இருக்கணும், இதை தெரிந்து கொண்டு அதை சரிவர அல்லாஹ்வுக்காக செய்பவர்களாக சரியாக செய்பவர்களாக நீங்கள் இருக்க வேண்டும். இந்த முதல் பாயிண்ட் நீங்க விளங்கிக் கொள்ளுங்க. ஏன் என்று சொன்னால் அல்லாஹ்வுடைய தூதர் கவனியமா, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், குல்லுக்கும் ராயின் வகுல்லுக்கும் மஸ்ஊலுன் அன் ரஈயத்திஹி. இமாம் புகாரி பதிவு செய்கிறார்கள், உங்களில் ஒவ்வொருவரும் பொறுப்பாளரே, அவருடைய பொறுப்பை குறித்து விசாரிக்கப்படும். உங்களில் ஒவ்வொருவரும் பொறுப்பாளரே, அவருடைய பொறுப்பை குறித்து விசாரிக்கப்படும். கணவன் மனைவிக்கு பொறுப்பாளன், அவனுடைய பொறுப்பை குறித்து விசாரிக்கப்படும். மனைவி கணவனின் குடும்பத்தில் பொறுப்பாளி, அவளுடைய பொறுப்பை பற்றி அவளிடம் விசாரிக்கப்படும். அப்படியே போறாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்ப இங்க என்ன சொல்றாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், மனைவி கணவனுடைய குடும்பத்தில் பொறுப்பாளி என்று சொல்கிறார்கள். ராஇயத்துன், அதாவது வழி நடத்தக்கூடியவள். ராஇயங்கிறது அசல் அர்த்தம் என்னன்னு சொன்னா மேய்க்கக்கூடியவள் அர்த்தம். இப்ப ஒரு ஆடு மேய்க்கிறவர் என்ன செய்வாரு, ஒரு குட்டியோட சும்மா வருவாரா, எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டே இருப்பாரு, வெயில் அடிக்க நின்றுட்டே இருப்பாரு, ஓடிக்கிட்டே இருப்பாரு. மேய்க்க ஆரம்பிச்சதுல இருந்து திருப்பி கொண்டு வந்து பட்டியல கட்டுற வரைக்கும் அது மேலதான் அவருடைய பார்வை இருக்கும். சில நேரத்தில் ஒன்னு ரெண்டு குட்டி நடக்க முடியாம இருக்கும், தூக்கி என்ன செய்வாரு, தோல்ல தூக்கிட்டு போவார். அந்த மாதிரி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நீங்கள் உங்களுடைய கணவனின் குடும்பத்தின் மேய்ப்பாளராக இருக்கிறீர்கள். எவ்வளவு பெரிய ஹை ஸ்டேட்டஸ் ரசூலுல்லாஹ் கொடுக்கறாங்க பாருங்க. நீங்க படிச்சிருக்கலாம், படிக்காம இருக்கலாம், பெரிய அழகுல இருக்கலாம், இல்லாம இருக்கலாம், சாதாரண குடும்பத்தில் எதுல இருந்தாலும் சரி, எப்போது திருமணம் முடிக்கப்பட்டு நீங்கள் குடும்ப வாழ்க்கைக்குள் வருகின்றீர்களோ அல்லாஹ்வுடைய தூதர் உங்களது தோளின் மீது சுமத்திய பொறுப்பு கணவனின் குடும்பத்திற்கு, நீங்கள் தான் மெய்ப்பாளர், இன்சார்ஜ் அப்படின்னு. இவ்வளவு பெரிய ஒரு பொறுப்பை கண்ணியத்தை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களுக்கு கொடுத்திருக்கின்றார்கள் பாருங்கள். அப்ப இந்த பொறுப்பு உங்களுக்கு இருக்கிறதுனால நீங்க முதல்ல அல்லாஹ்வுடைய கடமைகள்ல சரியாக இருந்தால்தான் நீங்கள் முன்னோடிகளாக இருந்து உங்களது அடுத்த நீங்கள் பெற்றெடுத்த அந்த சந்ததிகளை வழிநடத்த முடியும். சரியா இல்லையா? அம்மாவே தொழுவ மாட்டேங்கிறாங்க, புள்ள எப்படி தொழுவான் சொல்லுங்க. அம்மாவே சுபுவுக்கு கொரட்டை விட்டு தூங்கிட்டு இருக்காப்ல, என்ன செய்யறது இப்ப, புள்ள எப்படி தொழுவு போவான். அம்மாவே உட்காந்து சினிமா பார்த்துட்டு உட்கார்ந்து இருக்கிறாங்க, புள்ள எப்படி இப்ப ஒழுக்கமானவனா வருவான், புள்ள எப்படி ஒழுக்கமானவளா வருவா சொல்லுங்க பாக்கலாம். அம்மாவே ஹலால் ஹராம ஒழுங்கா பேணவே இல்லை, இப்ப பிள்ளைங்க எப்படி உருவாகும். பிள்ளைங்க அம்மாட்ட வளர்றாங்களா அத்தாட்ட வளர்றாங்களா, அம்மாட்டதான். பிள்ளைங்க யார்கிட்ட வளர்றா, அம்மாட்டதான் வளர்றா, அம்மாதான் அவங்களுக்கு எல்லாமே. அதுல வேற பிள்ளைங்கள் எல்லாம் தான் கைக்குள்ளார போட்டுக்கணும்னு இப்ப ரொம்ப பேர் முயற்சி எல்லாம் பண்ணாங்க. அத்தா பேச்ச கேட்காம வளர்க்கணுங்கிறதுல சில தாய்மார்கள் ரொம்ப கவனமா இருக்கிறாங்க, ஆனா அது ரொம்ப டேஞ்சர். அப்படி யாரும் செஞ்சிடக்கூடாது. தந்தை மேல ரொம்ப மரியாதையை கொடுத்து, தந்தை என்றால் ஒரு பயத்தையும் பாசத்தையும் மரியாதையும் கொடுத்து ஒரு பெண்மை ஒரு தாய் வளர்க்கணும். அதான் உண்மையான ஒரு வளர்ப்பு, ரொம்ப முக்கியமான ஒன்று. அதையும் கூட நீங்க சைட்ல குறிச்சு கொடுங்க, அது ஒரு தனி சப்ஜெக்ட் கூட. அப்ப நீங்க அதுல முன்னோடியா இருக்கணும். ஒவ்வொரு விஷயத்திலும் உங்களுடைய பிள்ளைகள் உங்களை முன்னோடிகளாக பார்க்க வேண்டும். தொழுக நேரத்தில் தொழுகையில் நீங்கள் காட்டக்கூடிய ஆர்வத்தை பிள்ளை பார்க்கணும். அப்ப நீங்க சொல்லணும், அப்பா உங்க மேல பயம் வரும், உங்க மேல மரியாதை வரும், நம்முடைய அம்மா ரொம்ப கவனமானவங்க, ரொம்ப தக்குவா உள்ளவங்க, நம்மளும் அதே போல இருக்கணும் என்ற அந்த பயம், அந்த தக்குவாவுடைய உணர்வு பிள்ளைகளுக்கு வரும். தாயிடத்தில் இருக்கக்கூடிய அலட்சியம் அது பிள்ளைகளிடத்தில் வெளிப்படும், அப்படியே கண்ணாடி மாதிரி. அப்ப தொழுகையுடைய விஷயம், அதே போல நோன்புடைய விஷயம், அதே போல ஜகாத் தான தர்மத்தினுடைய விஷயம், அதே போல பிள்ளைகளுக்கு முன்னாடியும் சரி பொதுவாகவும் சரி, குறிப்பா பிள்ளைகளுக்கு முன்னாடி நீங்க உங்களுடைய கணவனோட எப்படி நடந்துக்கிறீங்களோ அப்படித்தான் பிள்ளைகள் தங்களுடைய தந்தை இடத்துல நடந்துப்பாங்க. புரிஞ்சுக்கிட்டீங்களா? இப்ப ஒரு மனைவிங்கிற அடிப்படையில் இப்ப நீங்க உங்களுடைய கணவனுக்கு முன்னாடி எப்படிலாம் நடக்கிறீங்க பொதுவா நான் சொல்றேன் பாருங்க. இப்ப கணவன் உங்களை கூப்பிடுறாரு, ஏதாச்சும் ஒரு பேர் சொல்லி கூப்பிடுறாருன்னு வச்சுங்களேன், என்ன பேர் சொல்லுவோம்? இல்ல மனைவி கூப்பிடல, கணிப்புன்னு சொல்லிட்டு கணிப்பாய் கூப்பிடுறாரு. சரி வச்சுங்களா, வாடாங்க பாவம், வேற யாரும் இங்க இல்லாத ஒரு ஆளா வச்சுப்போம், அது வேற வெளியே போய் வம்பு வளர்க்க போகுது, நம்ம இன்னும் மூணு நாளைக்கு இருக்கணும், ஏதாவது சாப்பாடாவது கிடைக்கட்டும், அப்புறம் அதோட இந்த ஆலிம்சா இப்படி எல்லாம் பண்ணாரு, இவருக்கா சாப்பாடு கொடுக்கறது அப்படின்னு ஏதாச்சும் ஐடியா பண்ணிட போறாங்க. அப்ப உதாரணத்துக்கு ஒரு அப்துல்லான்னு வச்சுக்கோங்களேன், அப்துல்லா வந்து உதாரணமா ஒரு கதீஜாங்கிறவங்கள கூப்பிடுறாரு, கதீஜா இங்க வாமா அப்படிங்கிறாப்ல. கதீஜா இங்க வாமா அப்படிங்கிறாப்ல. கதீஜா எங்கம்மா இருக்கிற, வாமா அப்படிங்கிறாப்ல. கதீஜா கதீஜா எங்க போன, வா கொஞ்சம் வர்றேன் இருங்க கொஞ்ச நேரம், சும்மா சொல்லி கூப்பிட்டே இருக்க மாட்டீங்க, அதான் ஒரு தடவை கூப்பிட்டீங்களா காதல விழுந்துச்சா இல்லையா? அதோடு இத பாத்துக்கிட்டே இருப்பான் புள்ள விளையாண்டுட்டு இருக்கும்போது, புள்ள விளையாண்டுட்டு இருக்கும்போது அஞ்சு வயசுல பாத்துக்கிட்டே இருப்பான், ஓஹோ சூப்பர் ஓகே. அப்புறமா இவரு கூப்பிடுவாரு பையனை, முகமது வரவே மாட்டான், முகமது வரவே மாட்டான், முகமது இப்பா என்னப்பா சொல்லுங்களப்பா, அதான் கேக்குதுல காதுல, என்ன வேணும் சொல்லுங்களேன், வந்தா என்ன சொல்ல போறீங்க, அதான் கேக்கு பக்கத்துல தான் இருக்க சொல்லுங்களேன் அப்படிமா முடிஞ்சு. ஹலாஸ், இனி இவன் அந்த அஞ்சு வயசுல ஆரம்பிச்சான் பாத்தீங்களா, இதத்தான் பத்து வயசுல செய்வான், இதத்தான் பதினஞ்சு வயசுல செய்வான், இதான் இருபது வயசுல செய்வான், இதான் கல்யாணத்துக்கு பின்னாடி பாய் பாய்னு சொல்லிட்டு போயிட்டே இருப்பான் மனைவி கூட்டிட்டு. சொல்லுவோமா இல்லையா, பிஞ்சு வயதில் எப்படி பதியும், பசு மரத்தில் அறையப்படுகின்ற ஆணிய மாதிரி பதியும் சொன்னமா இல்லையா? இதுதாங்க, அம்மா வர்றாங்க அத்தாவுக்கு சாப்பாடை கொண்டு வந்துகிட்டு கொண்டு வராங்க, வைக்கிற முறைய பாப்போம். நம்ம நீங்க நினைக்கிறீங்க அல்லது நம்ம நினைக்கிறோம் சொல்லுங்க, பிள்ளைகளுக்கு ஒண்ணுமே தெரியலன்னு சொல்லிட்டு ரொம்ப ஷார்ப் இன்டெலிஜென்ட் அவங்க, அல்லாஹு தாலா அவங்களுக்கு பேசக்கூடிய அறிவை தான் கொடுக்கலையே தவிர, விளக்கமா சொல்லக்கூடிய அறிவை தான் கொடுக்கலையே தவிர, புரியக்கூடிய அறிவு ரொம்ப 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 ஷார்ப். இன்னைக்கு எல்லா சைக்காலஜி அறிஞர்களும் இதை ஒத்துக்கிட்டு, அதனாலதான் இன்னைக்கு ஃபேமிலி கவுன்சிலிங் சொல்லி எந்த சைக்காலஜி அறிஞர்கிட்ட போனாலும் சரி, தயவு செய்து உங்களை வந்து கையை பிடிச்சு காலை பிடிச்சு கேட்டுக்கிறோம், பிள்ளைங்க முன்னாடி சண்டைப்படாதீங்கன்னு சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க, நீ என்னமாவது கதவை புட்டிக்கிட்டு கட்டி புடிச்சு ஒருத்தர் ஒருத்தர் புடிச்சு சண்டை போட்டு என்னமாவது பண்ணிக்கங்க, மல்யுத்தமே பண்ணிக்கங்க, ஆனா தயவு செய்து பிள்ளைங்க முன்னாடி நீங்க சண்டை போட்டுக்காதீங்கன்னு எல்லாருமே, மேலை நாட்டுக்காரங்களா இருக்கட்டும் கீழே நாட்டுக்காரங்களா இருக்கட்டும், எல்லா ஃபேமிலி கவுன்சிலிங் கொடுக்கக்கூடிய எல்லாருமே இதைத்தான் சொல்றாங்க. ஆனா இஸ்லாம் அப்பயே சொல்லிட்டு போயிடுச்சு, இஸ்லாம் அப்பயே 1400 வருஷத்துக்கு முன்னாடி அழகா நமக்கு சொல்லிட்டு போயிடுச்சு. இப்ப பாருங்க எதுக்கு இதை சொல்ல வந்த, திரும்ப உங்கள்ட்ட நம்ம விஷயத்துக்கு வருவோம். அப்ப உங்களை பார்த்து பார்த்து தான் பிள்ளைகள் வளர்கிறார்கள், உங்களை பார்த்து பார்த்து தான் பிள்ளைகள் படிக்கிறார்கள், உங்களை பார்த்து பார்த்து தான் பிள்ளைகள் செயல்படுகிறார்கள். அம்மா கரெக்டா அதான் சொன்ன உடனே அல்லது அதான் சொல்ற நேரத்திலேயே அதை ஒழு செஞ்சிட்டு அந்த அதான் கேட்கும் போது அப்படியே வந்தா, கை முகத்தை தொடச்சிக்கிட்டு அந்த முசல்லாவை எடுத்துக்கிட்டு வந்தா, 1.5 வயசு பிள்ளைய பாருங்க, அதுவும் போய் பாத்ரூம்ல போய் ஒளி செஞ்சுட்டு அதுவும் ஒரு முசல்லாவ போட்டுக்கிட்டு ஒன்றரை வயசு தான் இருக்கும், உடல்ல ஒரு பிட்டு துணி இருக்காது, ஆனா தொழுகைக்கு வந்து நின்றாரு. நினைக்கும் ஒரு ரக்காத்து அம்மாவோட தக்பீர் கட்டும், அப்புறம் போய் விளையாண்டுட்டு திரும்ப ரெண்டாவது ரக்காத்து வரும்போது அதுவும் வந்து நின்னுக்கும், அப்புறம் ரெண்டு சஜிதாவ பண்ண அப்புறம் ஓடி போயிடும், அம்மா சலாம் கொடுக்க வரும்போது திரும்ப வந்து உட்காந்து சலாம் கொடுத்துட்டு சலாம் அழைக்க சொல்லிட்டு போயிடும். எதை பார்த்து செஞ்சிச்சு? அம்மா தொழுததை பார்த்தா செஞ்சிச்சு. இது ஒரு சின்ன பாடங்க உங்களுக்கு. உங்களுடைய இறை நம்பிக்கை, கவனமா கேளுங்க, உங்களது இறை நம்பிக்கை நம்பர் ஒன், உங்களுடைய இறை வழிபாடு நம்பர் டூ, உங்களுடைய குணங்கள் நம்பர் த்ரீ, கணவனுக்கு நீங்கள் கொடுக்கக்கூடிய மரியாதை நம்பர் போர், இதையெல்லாம் உங்களுடைய குழந்தை வாட்ச் பண்ணி கொண்டே இருக்கிறது. நீங்க செய்யறது அப்படியே அந்த குழந்தையிடம் பிரதிபலித்துக் கொண்டே இருக்கும். அப்ப நான் இன்றைக்கு பொதுவா இன்றைக்கு நம்ம பேசும் பொழுது அந்த தௌஹீத் சம்பந்தப்பட்ட, கொள்கை சம்பந்தப்பட்ட விஷயம், இபாதத்தில் தொழுகிறது சம்பந்தப்பட்ட விஷயம், அப்புறம் அஹ்லா சம்பந்த ரெண்டு விஷயத்தை நான் விட்டுட்டு, ஏன்னா இந்த ரெண்டு விஷயம் நிறைய பயான்கள் நீங்க கேட்டுக்கிட்டு தான் இருக்கீங்க. குறிப்பா இப்ப நான் உங்களுக்கு என்ன சொல்ல போறேன்னு சொன்னா, இந்த அஹ்லாக் அதே போல குடும்ப வாழ்க்கையில் கணவன் பிள்ளைகள், இந்த கடைசி ரெண்டு பாயிண்ட் இருக்கா இல்லையா, இந்த ரெண்டு பாயிண்ட் விஷயமா சில விஷயங்களை சொல்றேன், அதை நீங்க அப்படியே மனசுல பதிய வச்சுக்கொண்டே வாங்க. அப்ப குடும்ப வாழ்க்கையில் உங்களுடைய பங்களிப்பு என்று சொன்ன போது முதல் விஷயமா நான் உங்களுக்கு சொன்னேன், நீங்க முதல்ல எதை உணரணும்னு சொல்லி, அல்லாஹ்வுடைய அடிமை என்பதை நீங்கள் உணர வேண்டும். நீங்க பெரிய பணக்கார கோடீஸ்வரனுடைய பிள்ளையா கூட இருக்கலாம், ஆனா நீங்க எப்படித்தான் உங்களை உணரணும், அல்லாஹ்வுடைய அடிமை நான், அல்லாஹ்வுடைய சட்ட திட்டங்களுக்கு கட்டுப்பட்டவள் நான். நீங்க பெரிய படிச்ச பட்டதாரி, பல பிஹெச்டி பல டாக்டரேட்டா இருக்கலாம், ஆனா முதல்ல நீங்க என்னதை தான் உணரணும், நான் அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்ட அல்லாஹ்வுடைய அடிமை, சரியா? அப்ப இந்த அடிப்படையை நீங்கள் வைத்துக் கொண்டு இப்ப அஹ்லாக் நற்குணங்களையும் கணவனோடு பிள்ளைகளோடு நீங்கள் நடந்து கொள்ள வேண்டிய பொறுப்புகளையும் இஸ்லாம் உங்களுக்கு என்ன சொல்லுது? ஒரு மகிழ்ச்சியான குடும்பத்தை நீங்கள் உருவாக்குவதற்கு, ஒரு சிறப்பான குடும்பத்தை நீங்கள் உருவாக்குவதற்கு, அல்லாஹ்வுக்கு உகப்பான ஒரு குடும்பத்தை நீங்கள் உருவாக்குவதற்கு, ஒரு முன்மாதிரியான ஒரு குடும்பத்தை நீங்கள் உருவாக்குவதற்கு, ஒரு சொர்க்க குடும்பத்தை நீங்கள் உருவாக்குவதற்கு, அல்லாஹ்வுடைய ரஹமத்துகளும் பரக்கத்துகளும் அல்லாஹ்வுடைய பொருத்தங்களும் எப்போதும் இறங்கிக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு குடும்பத்தை நீங்கள் உருவாக்குவதற்கு நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? அப்ப உங்களுடைய அஹ்லாக், உங்களுடைய கணவன், உங்களுடைய கணவன் உங்களுடைய பிள்ளைகளோட உங்களுடைய பொறுப்பு, இதில் அல்லாஹ் வகுத்து கொடுத்த அந்த பாதையிலிருந்து நீங்கள் கொஞ்சமும் பிசகிவிடக் கூடாது. அப்ப என்ன விஷயம்? முதல்ல நீங்க சூரா அன்-நிசா நான்காவது அத்தியாயம் 34வது வசனம், சூரா அன்-நிசா, அன்-நிசாவுடைய பேர் அர்த்தம் என்னங்க? பெண்கள். குர்ஆனுடைய சூராக்கள் எத்தனை, அதை மனப்பாடம் பண்ணுங்க, அதுல எத்தனை வசனம் இருக்கு அதை மனப்பாடம் பண்ணுங்க, அந்த அத்தியாயங்களுடைய பெயர்களுடைய அர்த்தம் என்ன அதை மனப்பாடம் பண்ணுங்க. இன்ஷா அல்லாஹ் அது ஒரு பெரிய குர்ஆனோட உங்களை ஈடுபடுத்தக்கூடிய ஒரு பெரிய உந்து சக்தி அது. அப்ப இந்த அன்-நிசாவுடைய 34வது வசனத்துல அல்லாஹு தஆலா ரொம்ப அழகா சொல்றான், ஹதீஸில் பெண்களை பற்றி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கக்கூடிய நூற்றுக்கணக்கான அந்த ஒழுக்கங்கள் எல்லாமே இந்த ஒரு ஆயத்திலிருந்து அப்படியே இந்த ஒரு ஆயத்தின் இந்த ஊற்றிலிருந்து உதித்தோடக்கூடிய அந்த ஊற்று நீர்கள் தாங்க. இந்த ஆயத்தில் அல்லாஹ் சொல்றான், அதான் முதல்ல உங்களுக்கு சொன்னேன், ஒரு பெண், ஒரு குடும்பத்து பெண் முதலில் தன்னை எப்படி உணர வேண்டும், அல்லாஹ்வுடைய அடிமையாக உணர்ந்து அல்லாஹ்வுடைய கடமைகளை சரியாக செய்யக்கூடிய பெண்ணாக இருக்க வேண்டும். அதைத்தான் அல்லாஹ் முதல்ல சொல்றான், நல்ல பெண்கள், சாலிஹான பெண்கள், சரியா? இந்த சாலிஹான குடும்ப பெண்கள் எப்படி இருக்க வேண்டும் என்றால், அல்லாஹ் இப்ப சொல்றான், சாலிஹான இந்த குடும்ப பெண்கள் தங்களுடைய குணம் அடிப்படையிலே, அஹ்லாக்கின் அடிப்படையிலே, தங்களுடைய பண்பின் அடிப்படையிலே, தங்களுடைய குடும்ப பொறுப்புகளின் அடிப்படையிலே எப்படி இருக்க வேண்டும் என்றால், கானிதாதுன், கீழ்படிந்து நடப்பவர்களாக இருக்க வேண்டும். கவனிங்க, அல்லாஹ் என்ன சொல்கிறார், கீழ்படிந்து, கானிதாதுன், நல்ல பெண்கள் கீழ்படிபவர்களாக இருப்பார்கள். அல்லாஹ் அக்பர். ஒரு ஃபக்கீரான குடும்பங்க, எப்படிங்க, ரொம்ப ஏழையான குடும்பம், சாப்பாட்டுக்கே கஷ்டப்படுற குடும்பம், உடுத்துறதுக்கு டிரெஸ் கூட பல தடவை கிழிஞ்சி ஒட்டு போட்டாதான் அவங்களால டிரெஸ்ஸே, அப்படி ஒரு நிலையில உள்ள குடும்பம், ரொம்ப ராஜ வாழ்க்கை வாழலாம் அவங்க, ரொம்ப பணக்கார குடும்பம், எல்லா வசதியும் இருக்கு, ஆனா மன நெருக்கடியில மன உளைச்சல் அவங்க வாழலாம். எப்பன்னு சொன்னா, பெண்ணிடத்திலே கணவனுக்கு கீழ்படியக்கூடிய, கட்டுப்படக்கூடிய தன்மை இருந்தால் அல்லது இல்லை என்றால், ஒரு ஃபக்கீருடைய குடும்பத்தில் மன நிம்மதி இருக்கும், மகிழ்ச்சி இருக்கும், பரஸ்பர அன்பு உணர்வு இருக்கும், எப்போது அங்கே மனைவி கணவனுக்கு கீழ்படியக்கூடியவளாக இருக்கிறாளோ. ஒரு பெரிய பணக்கார குடும்பம், அங்கே கணவன் மனைவிக்கு இடையில எந்த விதமான அன்பு பரஸ்பர பாசம் இல்லாமல் இருவருடைய உள்ளங்களும் இருவேறு கோணத்திலே இருந்து இருவருக்கும் இடையில் மன கசப்புகள் மலை போல குவிந்திருக்கலாம், எப்போது மனைவி கணவனுக்கு கீழ்படியாமல் இருக்கிறாளோ. சுருக்கமா சொல்ல போனா, கீழ்படிதல் இருந்தால் சொர்க்க வாழ்க்கையை அமைக்கலாம், கீழ்படிதல் இல்லை என்றால் நரக வாழ்க்கை அமைந்துவிடும். புரிஞ்சுச்சா இல்லையா சொல்லுங்க பாக்கலாம். நான் சொன்ன வார்த்தையை எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க, கடைசியா சொல்லி முடிச்ச வார்த்தையா, கீழ்படிதல் இருந்தால் சொர்க்க வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளலாம், கீழ்படிதல் இல்லை என்றால் நரக வாழ்க்கையாக அமைந்துவிடும். அல்லாஹ் பாதுகாப்பானாக. கணவனிடத்தில் அழகு இருக்கணும்னு தேவையில்லை, அல்லது மனைவி இடத்துல அழகு இருக்கணும்னு தேவையில்லை, அல்லது கணவனிடத்துல வசதி இருக்கணும்னு தேவையில்லை, அல்லது மனைவி இடத்துல வசதி இருக்கணும்னு தேவையில்லை, ஆடம்பரமான வாழ்க்கை செலவுகள் இருக்க வேண்டும் என்று தேவையில்லை. ஒரு குடும்பம் நிம்மதியாக இருப்பதற்கு அந்த குடும்பத்திலே பெண்ணுடைய பங்களிப்பு கீழ்ப்படிதலில் இருந்து ஆரம்பித்தால் போதுமானது, வாழ்க்கை சொர்க்கமாகிவிடும். எல்லா வசதிகளும் எல்லா விதமான கொடுப்பினைகளும் இருந்து ஒரு பெண்ணிடத்திலே கீழ்ப்படிதல் என்ற தன்மை இல்லை என்றால் போதும், அந்த வாழ்க்கையை, அந்த வசதியான ஆடம்பரமான எல்லா கொடுப்பினைகளும் இருந்தும் இருக்கக்கூடிய அந்த வாழ்க்கையை நரக வாழ்க்கையாக மாற்றுவதற்கு. புரிஞ்சுச்சீங்களா? அப்ப ஷைத்தான் என்ன செய்வான், உங்களை வந்து அட்டாக் பண்றது அந்த கீழ்ப்படிதல் அட்டாக் பண்ணுவான், தொழுக விட்டுருவான், நல்லா தொழு, தகச்சத்து தொழுமா, எந்திரிச்சு விட்டுருவான், எழுப்பி விட்டுருவான். எப்படி செஞ்சிருவான், என்ன செய்வான், தாஜ தொழுவிக்கு அவன் வந்து எழுப்பி விடுவான். ஏன்னா இந்த பெண்ணு தாஜத்து தொழுவில்னா ரொம்ப கவலைப்பட்டுகிட்டே இருப்பான், அதனால இவளை போய் தாஜத்துக்கு முதல்ல எழுப்பி விட்டுருமான். ஏன், அவன் தான் உங்களை கொண்டாந்து நிறுத்திட்டானே, கணவன்கிட்ட சண்டை போடுறவளா, கணவனுக்கு முன்னாடி நாவு நீளமானவளாக உங்களை அவன் பழக்கிட்டானே, கணவன் சொன்னதுக்கெல்லாம் மாற்றம் மறுத்து பேசும்படியாக கொண்டு வந்துட்டானே, கணவனை எதிர்த்து பேசக்கூடியவளாக. இப்ப நீங்க யாரும் கோச்சுக்காதீங்க, என்ன எங்களுக்கு மட்டும் சொல்லிக்கிட்டே இருக்கிறீங்க, வீட்டுக்காரங்களுக்கு சொல்ல மாட்டீங்களான்னு சொல்லிட்டு சில பேர் யோசிப்பாங்க, என்னடா ஆலிம் சார் இன்னைக்கு நம்ம தனியா மாட்டிக்கிட்டோம், நம்மளை வச்சு லெப்ட் ரைட் வாங்குறாங்கன்னு சொல்லிட்டு, அப்படியா அப்படியா நினைக்கிறீங்களா, இன்ஷா அல்லாஹ் அப்படி நினைக்க மாட்டீங்க. அப்ப இந்த ஒரு விஷயம் சைத்தான் பாக்குறான், நீ நல்லா சொல்லுமாக்க, நீ ஓதுமா, இன்னும் ஒரு ஜிசு சேர்த்து ஓதுமா, ஏன் உங்க நன்மை எல்லாமே போகுது பாரு. இப்ப கணவனோட நீ சண்டை போடுவீல, முடிஞ்ச கதை, மலக்குமாருடைய சாபம் இறங்கிட்டு இருக்கு போது பாரு, நீ இன்னைக்கு தொழுது என்ன பண்ண, முசல்லால நின்று என்ன பண்ண, குரானை விரிச்சு வச்சு என்ன பண்ண, நீ சிக்கிரம் செஞ்சுக்கிட்டு இருந்து என்ன பண்ண, தர்மமா கொடுத்து என்ன பண்ண, மலக்குகளுடைய சாபத்தில் இருக்கிறியே. அவன் நிம்மதியா இருப்பான், எங்க கொண்டு வந்துட்டான், எங்க அட்டாக் பண்ணுமோ அங்க அட்டாக் பண்ணிட்டான். ஹதீஸ் நிறைய நீங்க படிச்சிருப்பீங்க, அதனால ஒவ்வொரு ஹதீசனுடைய விரிவுரைக்குள்ளார ரொம்ப போகல. நம்ம கவனிக்கிறீங்களா, என்ன கவனிச்சீங்க சொல்லுங்க பாக்கலாம், என்ன கவனிச்சீங்க? அந்த கீழ்படிதல் வந்து சைத்தான் என்ன செய்வான், அட்டாக் பண்ணுவான், கொஞ்சம் அப்படியே பெருமையை கொண்டு வருவான். நம்ம படிச்சவங்க, அவர் படிக்காதவர், அவருக்கு என்ன தெரியும் அப்படிமா. நம்ம வசதியான வீட்டு பெண்ணு ஏதோ சொந்தக்காரங்கன்னு சொல்லிவிட்டு அப்பா அம்மா கட்டி வச்சுட்டாங்க அப்படின்னு பெருமையை கொண்டு வருவான். நம்ம எவ்வளவு அழகு, அவர்கிட்ட என்ன இருக்கு, அவர் நம்ம பேச்ச கேட்க வேண்டியதானே, நமக்கு எவ்வளவு தெரியும். இப்படி ஏதாவது ஒண்ண மண்டையில ஏத்தி 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 தலையை இப்படி நிக்க வச்சிருவான், இப்படி நிக்க வச்சிருவான், இப்படி நிக்க வச்சிருவான், முடிஞ்சு அவ்வளவுதான். அதுல அட்டாக் பண்ணிட்டான்னா அதோட கதி, உங்க கதி முடிஞ்சு, நல்லா பாதுகாக்கணும். அதுக்கப்புறம் உங்ககிட்ட வரவே மாட்டான். நீ நல்லா தொழுதுக்குமா, நல்ல ஹிஜாப் போட்டுக்க, இழுத்து பூச்சிக்க, கண்ணையும் போத்திக்கிட்டு அதுக்கு மேலையும் போத்திக்கிட்டு, கையில சாட்சியும், கையிலையும் சாட்சி, காலையும் சாட்சி, எல்லாத்துக்கும் சாட்சியை போட்டுட்டு போமா கண்ணே, நான் உன்னை ஒண்ணுமே தொந்தரவு பண்ண மாட்டோமா. ஏன் குரான் கிளாஸுக்கு போ, ஹதீஸ் கிளாஸுக்கு போ, தாவா கிளாஸுக்கு போ, எல்லா கிளாஸுக்கும் போ, அப்புறம் என்ன இருக்கு, நான் தான் உன்னை கொண்டாந்து, நீ தான் என்னுடைய இந்த வலையில மாட்டிக்கிட்டியே, இந்த வலையில கீழ்படிதல் என்ற அந்த வலையில நீ வந்து ஃபெயில் ஆயிட்டியே, முடிஞ்சு போச்சு அவ்வளவுதான். அதுக்கப்புறம் நீங்க என்னத்தான் இபாதத்துல கொடி கட்டி ராபியத்துல் பசரியா மாதிரி நீங்க இருந்தா கூட அவன் உங்களை கண்டுக்கவே மாட்டான். அல்லாஹ் பாதுகாக்கணும். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அன்சாரி பெண்களை முன்னோக்கி சொன்னார்கள், உங்களை அதிகமாக நரகத்தில் பார்த்தேன், பயந்தார்கள் தோழிகள் சஹாபிய பெண்மணிகள், யார் ரசூலுல்லாஹ், ஏன் என்று கேட்டார்கள். சொன்னார்கள், நீங்கள் கணவனுக்கு மாறு செய்கிறீர்கள், கணவனுக்கு மாறு செய்கிறீர்கள். அல்லாஹ் பாதுகாக்க. இப்ப பாருங்க, அப்ப உங்களுடைய முதல் பங்களிப்பு எங்க இருந்து, உங்களுடைய குடும்பத்தை சரியா மெயின்டெனன்ஸ், நீங்க சொன்னாங்க சில பேர் வரவு செலவு கணக்கு கரெக்டா பார்த்து சிக்கன மரணம் சொல்லிட்டு இதெல்லாம் இருக்கணும் தாங்க. இதெல்லாம் என்ன பின்னாடி வருது, நான் சொன்னா இல்ல, ரெண்டா சொன்ன உங்களுக்கு, முதலில் எதுக்கு முன்னுரிமை கொடுப்பது சொன்னா இல்லையா, அடுத்ததுக்கு எதுக்கு முன்னுரிமை கொடுப்பது. இப்ப இந்த முன்னுரிமை சரியா நீங்க புரிஞ்சுக்கிட்டே வரணும். முதல் முன்னுரிமை உங்களுக்கு எதுல இருக்கணும், கணவனுக்கு கீழ்படிதல் இருக்கணும். கணவனுக்கு கரெக்டா துணி துவச்சு கொடுத்தீங்க, சட்டையை அயன் பண்ணி கொடுத்தீங்க, சாப்பாடு செஞ்சு கொடுத்தீங்க, எல்லாம் செஞ்சு கொடுத்தீங்க. ஆனா குடும்பத்தை மார்க்க அடிப்படையில உருவாக்குவதிலே, பிள்ளைகளை ஒரு இரையச்சம் உள்ள சமுதாய பொறுப்புள்ள பிள்ளைகளாக உருவாக்குவதிலே, கணவனுடைய ஹலாலான விருப்பங்களிலே கணவனுக்கு நீங்கள் கீழ்படியக்கூடியவர்களாக இல்லை என்றால், இதெல்லாம் செஞ்சீங்க பாருங்க, அஹ்லாக்கு எது, கணவனுடைய காசு சிக்கனம் பண்ணீங்க, கணவனுக்கு சுமைய கொடுக்கல, எல்லாம் செஞ்சீங்க பாருங்க, எல்லாம் புசுக்குன்னு ஓட்ட விழுந்த பாத்திரம் மாதிரி போயிடும். எப்படி போயிடும், என்ன என்ன ஓட்ட விழுந்த பாத்திரம்னா என்னங்க, தண்ணி புடிச்சுக்கிட்டே இருப்பீங்க, கீழே பார்த்தா விழுந்துகிட்டே இருக்கும், கடைசியில பார்த்தா ஒண்ணுமே இருக்காது, அந்த மாதிரி போயிடும் கடைசியில. அப்ப இந்த கீழ்படிதல், அப்ப இதுல ரெண்டாவது விஷயத்துக்கு வர்றோம். அப்ப கீழ்படிதல் என்று வரும்பொழுது சில சகோதரிகள் சொன்னாங்க, கணவனுக்கு கட்டுப்பட்டு நடக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. அப்ப அதனால தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, லா தாஅத லி மக்லூக்கின் ஃபி மஅசியத்தில் காலிக், படைப்பினங்களுக்கு படைப்பாறு செய்யக்கூடிய விஷயத்தில் படைப்பினங்களுக்கு கீழ்படிய கூடாது. அப்ப கணவனுடைய விருப்பம் ஹலாலான விருப்பமாக, கணவனுடைய கோரிக்கை ஹலாலாக இருந்தால் மட்டும்தான் அதுல நம்ம கட்டுப்பட்டு நடக்கணும். இல்லனா அழகான முறையில நீங்க சொல்ற இந்த விஷயம் தப்பு, மார்க் அறிஞர்கிட்ட வாங்க, நம்ம கேட்போம், விசாரிப்போம், சொல்லுங்க என்பதாக அவருக்கு சரியான அறிவுரையை, வழிகாட்டுதலை நீங்கள் கொடுத்து விட வேண்டும். அப்படி இல்லாம அவரோட பாவத்தில் நீங்கள் துணை போய்விட்டால் ரெண்டு பேருடைய முடிவும் கேள்விக்குறியாகி போயிடும். அல்லாஹ் பாதுகாப்பானாக. அப்ப இதுல உங்களுக்கு முன்மாதிரி யாரு, அல்லாஹ்வுடைய கட்டளையின் விஷயத்திலே, அல்லாஹ்வுடைய விருப்பத்தின் விஷயத்திலே கணவனுக்கு கீழ்படுகின்ற அந்த விஷயத்துல உங்களுக்கு அழகிய முன்மாதிரி யாருன்னு சொன்னா, ரசூலுல்லாவுடைய மனைவிமார்கள். இன்னும் கொஞ்சம் மேல போய் இப்ராஹிம் நபி அலைஹி சலாத்து வஸ்ஸலாமுடைய மனைவி அன்னை ஹாஜர், புள்ள பிறந்துச்சு, கூட்டிட்டு போறாங்க புள்ளைய தூக்கிக்கிட்டு, எங்க கூட்டிட்டு போறீங்கன்னு கேட்டாங்களா, ஒரு மாசம் நடந்தாங்க எங்க கணவனோட, எப்படிங்க ஒரு மாசமா நடந்தாங்க, ஏன் எங்க போறோம், எதுக்கு போறோம் அப்படின்னு கேட்கவே இல்லைங்க. ஏன், கணவன் நபி என்னை அல்லாஹ்வுடைய மார்க்க சட்டத்தின்படிதான் வழி நடத்துவார் என்று நம்பி இருந்தார்கள். இன்றைக்கு தப்பு செய்யற கணவனுக்கு, ஹராம செய்யற கணவனுக்கு மனைவிமார்கள் கட்டுப்படுறாங்க, குடிச்சிட்டு வந்து அடிக்கிறவனுக்கு கட்டுப்படுறாங்க, குணம் கெட்டவனுக்கு கட்டுப்படுறாங்க, நல்ல கணவனுக்கு கட்டுப்படுவதில்லை. பலருடைய வாழ்க்கை அப்படி அமைந்திருப்பதை பார்க்கிறோம். கணவன் பொறுமைசாலியா இருக்கிறாரு, அமைதியா இருக்கிறாரு, தக்குவா உள்ளவரா இருக்கிறாரு, பிள்ளைகளை நல்லா வளர்க்கணும்னு ஆசைப்படுறாரு, மனைவிக்கு அன்பை கொடுக்கணும், பாசத்தை கொடுக்கணும், மனைவிக்கு நல்லதை சொல்லணும்னு ஆசைப்படுறாரு. ஆனா மனைவி என்ன செய்யறாங்க, ஒவ்வொரு நேரத்திலையும் பைப்படி சண்டையை போட்டுட்டு உட்கார்ந்துருக்காங்க. அதுல தெரியுமா பைப்படி சண்டைன்னு சொன்னா, வரிஞ்சு கட்டிக்கிட்டு போடுவாங்க பாருங்க இந்தியால, அந்த சண்டையை போட்டுட்டு இருக்கிறாங்க. கணவன்கிட்ட எதை சொன்னாலும் மாத்தும், எதுக்கெடுத்தாலும் எதிர்த்து பேசுறது, எந்த மார்க்க விஷயத்தை பெருசா உங்களுக்கு தெரிஞ்சிருச்சாக்கும், இது எப்ப செய்யணும்னு எங்களுக்கு தெரியும், நீங்க போங்க. இதே நேரத்தில் எத்தனையோ பல கணவன்மார்கள், முரட்டு குணமுடையவர்கள், கெட்ட குணமுடையவர்கள், கெட்ட பழக்கமுடையவர்கள், அங்க பாத்தீங்கன்னா எது சொன்னாலும் கேட்டுக்கிட்டு போயிட்டு இருக்கிறாங்க. எனக்கு ரொம்ப வித்தியாசமா புரியுது, என்னடா இது, எங்க கட்டுப்பட்டு அன்பா நடக்கணுமோ அங்கே வெறுப்பு காட்டப்படுகிறது, எங்கே வெறுப்பு காட்டுவதற்கு அனுமதி இருக்கிறதோ அங்கே அன்பு முழுமையாக காட்டப்படுகிறது. லா இலாஹா இல்லல்லாஹ், இது என்ன முரண்பாடு இது? சரி, எங்க போயிட்டு இருக்கோம், யாரோட போயிட்டு இருக்கோம், இப்ராஹிம் நபியோடையும் நம்ம அம்மா அவங்களுடைய மனைவி ஹாஜரோடையும் போயிட்டு இருக்கோம். எவ்வளவு நாள் போனாங்க? ஒரு மாசம் போனாங்க. ஏன் போறோம், எதுக்கு போறோம், எங்க போறோம்னு கேட்கலங்க. போனாங்களா, கொண்டு போய் விட்டாங்க, அந்த அரபிய பாலைவனத்தில் கொண்டு போய் விட்டாங்க. புள்ளைய கையில கொடுத்தாங்க, ஒரு தோல் பையில தண்ணி இருந்துச்சு அதை கொடுத்தாங்க, கொஞ்சம் இன்னொரு தோல் பையில தண்ணி பேரிச்சம்பழம் இருந்துச்சு அதை கொடுத்தாங்க, கொடுத்துட்டு திரும்ப வர்றாங்க. இப்ப இந்த மனைவி என்ன செய்வாங்க, நம்ம ஊர் அம்மாவா இருந்தா என்ன செஞ்சிருப்பாங்க, ஏயா ஒரு மாசமா நடக்க விட்ட, சரி போயிட்டு போது எங்கேயோ போற போல இருக்கு, ஏதோ பில்டிங் எனக்காண்டி வாங்கி வச்சிருக்க போல இருக்கு, கட்டி வச்சிருக்க போல இருக்கு, ஏதோ பூஞ்சோலை எனக்காக வேண்டி செஞ்சு வச்சிருக்க போல இருக்கு, நானும் பேசாம நடந்து வந்துகிட்டே இருந்தேன், கடைசியில வந்த பாலைவனத்துல உட்கார வச்சுட்டு கையில ரெண்டு பைய கொடுத்து நீ பாட்டும் போயிட்டே இருக்கியா, இங்கேயா என்ன நினைச்சிருக்கிற, இந்த பெத்த புள்ளைய கையில பிடி முதல்ல, பெத்த புள்ளைய கையில பிடி முதல்ல, அப்புறம் பேசுவோம். வந்துருப்பாங்களா இல்லையா பஞ்சாயத்துக்கு, பொதுவா சொல்றேன். கேக்குறாங்க, இப்ராஹிமே நீங்கள் எங்களை எங்கே விட்டு செல்கிறீர் அப்படிங்கிறாங்க. முதல் கேள்வி, ரெண்டாவது கேள்வி, மூணாவது கேள்வி. போன இப்ராஹிம் நபி அப்படியே நிக்கிறாங்க, பதிலே சொல்லல. இதாங்க அண்டர்ஸ்டாண்டிங் மனைவிங்கிறது, புரிந்து கொண்ட மனைவிங்கிறது இதான். அப்ப உடனே கேக்குறாங்க ஹாஜர், இப்ராஹிமே அல்லாஹ் உங்களுக்கு இதை சொன்னானா அப்படின்னு கேக்குறாங்க. அடுத்த கேள்வி என்ன கேக்குறாங்க, அல்லாஹ் உங்களுக்கு இதை சொன்னானா அப்படின்னு கேக்குறாங்க. இப்ராஹிம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வ அலா நபியினா வஸல்லம் அப்படி தலையை அசைக்கிறாங்க, நஅம் ஆமாங்கிறாங்க. அப்ப அந்த நம்ம அம்மா சொல்றாங்க, அப்படி என்றால் அல்லாஹ் எங்களை வீணாக்க மாட்டான், போயிட்டு வாங்க. எப்படி கீழ்ப்படிஞ்சாங்க பாத்தீங்களா, சரிதான் நபி அல்லாஹ் கட்டளை போட்டுதான் செய்யறாங்கன்னு சொல்றீங்க, எங்களுக்கு ஏதாவது வசதி செஞ்சு கொடுத்துருப்போங்க சொன்னாங்களா, அப்ப நீங்க போயிட்டே இருங்க, நிக்க வேணாம், அல்லாஹ் எங்களை பார்த்துப்போம். அடுத்து ஏழு வயசானவன திரும்ப வர்றாங்க, பிள்ளைய கூப்பிடுறாங்க, நல்லா டிரெஸ் பண்ணி கொடுங்கறாங்க, டிரெஸ் பண்ணியாச்சு, பிள்ளைய யாருக்கு கூட்டு போறேங்கிறாங்க, கூட்டு போங்கிறாங்க. பிள்ளைய நம்மளால என்ன செஞ்சிருப்பாங்க, ஏயா ஏழு வருஷம் வரைக்கும் நாங்க யாருன்னு தெரியாம நீங்க பாட்டு காட்டுல விட்டு போன, பிள்ளைய கஷ்டப்பட்டு கண் குளிர வளர்த்து வச்சுச்சுதா, இப்ப கூட்டிட்டு போய் அர்ப்பன் வேற சொல்றியா, பேசிருப்பாங்களா இல்லையா, அஸ்தக்ஃபிருல்லாஹ் அலஅஸீம். நபி அல்லாவின்படி அல்லாவுடைய கட்டளையின்படி செயல்படக்கூடிய ஒரு தூதர், என்னுடைய கணவனார், கணவன் என்ற அடிப்படையில் நான் இவருக்கு கட்டுப்படுகின்ற கடமையோடு, இவர் நபி என்ற அடிப்படையில் இவருக்கு, இவருடைய உம்மத்து என்ற அடிப்படையில் நான் இவருக்கு கட்டுப்பட வேண்டும், கொடுத்தாங்களா இல்லையா. இதாங்க மிக அழகிய உதாரணம், மிக அழகிய அற்புதமான உதாரணம். ஒரு நல்ல கணவனுக்கு மனைவி கீழ்ப்படுகின்ற விஷயத்திலே நமது அன்னை ஹாஜர் அவர்கள் செய்து காட்டினார்கள். இவங்க யாருங்க, மிஸ்ரு தேசத்தினுடைய மன்னனுடைய மகள். இவங்க யார், இவங்க மிஸ்ரு தேசத்தினுடைய மன்னனுடைய மகள். இவர்கள் எப்படி ஒரு பணிவான சாதாரணமான ஒரு பாலைவன வாழ்க்கையில், ஒரு அனாந்தரமான ஒரு காட்டு வாழ்க்கைக்கு, எந்த விதமான வசதியும் இல்லாத ஒரு சாதாரணமான வாழ்க்கைக்கு தயாரானார்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அதன் பொருட்டால் இவர்களை எப்படி உயர்த்தினான். அப்ப இறை கொள்கையிலே, இறை வழிபாட்டிலே உயர்ந்திருக்கக்கூடிய என் சகோதரிகளே, உங்களுடைய கண்ணியம் அல்லாவிடத்திலே அது நிற்க வேண்டும் என்றால், இறை கொள்கையை கொண்டு, இறை வழிபாட்டை கொண்டு நீங்கள் அல்லாவிடத்திலே கிடைத்த, அல்லாவிடத்திலே உங்களுக்கு கிடைத்த கண்ணியம் அது உங்களுக்கு நிரந்தரமாக இருந்து மேலும் முன்னேற வேண்டும் என்றால், நீங்கள் கணவனுக்கு கீழ்படியக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். குடும்ப பொறுப்புகளை கணவனுக்கு கீழ்படிந்து செய்யக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். எப்படி இருக்கக்கூடாது? கணவனுக்கு போட்டி போட்டுக்கிட்டு, நீ யாரு நான் யாரு எனக்கு தெரியாதா, உன்னை விட நான் எவ்வளவு எக்ஸ்பீரியன்ஸ் என்று போய்விடக் கூடாது. அப்ப இந்த அஹ்லாக் உங்கள்ட்ட ரொம்ப கரெக்டா இருக்கணும். விஷயம் வணங்கிட்டீங்களா? இரண்டாவது அல்லாஹ் சொல்கிறான், அத நம்முடைய சில சகோதரிகள் சொன்னாங்க, பிள்ளைகளை கணவனுடைய உடைமைகளை பாதுகாப்பது, பேணுவது, அதுல ரொம்ப கரெக்டா இருக்கணும். ஒழுக்கத்தில் எந்த விதமான குறையும் வந்துவிடாத அளவிற்கு உங்களுடைய பார்வையில், உங்களுடைய ஒழுக்க விஷயங்களிலே மிகவும் பாதுகாப்புடையவர்களாக நீங்கள் இருக்க வேண்டும். சரியா? அப்ப இந்த ரெண்டு விஷயங்களை நீங்க விளங்கினதுக்கு பிறகு இன்னும் ஒரு மூணு நாலு விஷயங்களை உங்களுக்கு சொல்றேன், அதுக்கப்புறமா நம்ம நிறைவு செய்வோம். இப்ப நான் உங்களுக்கு சொல்ல போறது, இந்த குடும்ப வாழ்க்கையில் உங்களுடைய பங்களிப்பினுடைய மூன்றாவது கட்டம். முதல் கட்டம் உங்களுக்கும் அல்லாஹ்வுக்கும் இடையில, இரண்டாவது கட்டம் உங்களுக்கும் கணவனுக்கும் இடையில, மூன்றாவது கட்டம் உங்களுக்கும் உங்களுடைய பிள்ளைகளுக்கும் இடையில, நாலாவது கட்டம் உங்களுக்கும் கணவனுடைய உறவினர்களுக்கும் இடையில. இப்ப நான் மூன்றாவது பத்தி தான் பேச போறேன், நான்காவது பத்தி பின்னாடி ஒரு நேரம் இருந்தா இன்ஷாலா பார்ப்போம், அல்லது லேசா சொல்லிட்டு போயிடுவோம். மூன்றாவது என்ன? உங்களுக்கும் பிள்ளைகளுக்கும் இடையில் உள்ள கட்டம். இது ரொம்ப முக்கியமானதுங்க. இன்னைக்கு நம்முடைய தாய்மார்கள் என்ன செய்யறாங்க, பிள்ளைகளை துண்ணு துண்ணு துண்ணுன்னு சொல்லிட்டு பிள்ளைங்களை தூங்க வைக்கிறதுலதான் கண்ணு கருத்துமா இருக்கிறாங்க. அது என்னங்க துண்ணு துண்ணுன்னு சொல்லிட்டு, சாப்பிடு சாப்பிடு, எப்ப பார்த்தாலும் சரி சாப்பிடுறா கண்ணு, சாப்பிடுறா ராஜா, பசியா இருக்கியாடா நீனு, ஸ்கூல் போயிட்டு வந்தியட, போகும்போது சாப்பாடு, அங்கேயும் போய் சாப்பாடு கட்டி கொடுத்தாச்சு, வந்தவனையே கண்ணு ராஜா பசியா இருப்பியடா சாப்பிடுறா சாப்பிடுறா. அவன் ஒண்ணும் குடிக்க மாட்டாங்கிறது ரெண்டாவது விஷயம், அவனுக்கு தான் அந்த கார்ட்டூன் கார்ட்டூன் ஒண்ணு இருக்குது உலகமே அவனுக்கு, அதான் இப்ப அத்தாவும் அதுதான் அம்மாவும் அதான், அதை நீங்க தானே ஆக்கினீங்க, அது நீங்க தான் பொறுப்பு, அதுக்குதான் சொல்ல போறேன். எதுலதான் இன்று பெரும்பாலும் கவனம் செலுத்தப்படுகிறது? எதுலமா கண்ணு, உனக்கு என்னடா கண்ணு பிடிக்கும் சொல்றா கண்ணு செஞ்சு தரேன், இது பிடிக்கலையடா கண்ணு பரவாயில்லடா கண்ணு நான் அது செஞ்சு தரேன்டா, இப்படியே அவனுக்கு கடைசியில ஒரு சாப்பாடு ராமனா ஆக்கி விட்டுறான். எப்படி ஆக்கி விட்டுறாங்க? அவன் சொல்லுவான், அம்மா போதுமா பசிக்கு சாப்பிட்டமா போதுமா வயிறு நம்பி, இல்லடா கண்ணு இன்னும் கொஞ்சம் சாப்பிட்டுக்கடா கண்ணு, அப்பவே அவனுக்கு எடுத்தாங்க. பசிக்கு மேல் சாப்பிட வைத்து வயிறு புடைக்க சாப்பிடும்படி அவனை கெடுத்தாங்க. ஒன்னா, ரெண்டாவது இவங்க ஏதாவது ரெண்டு மூணு வகையை செஞ்சு வச்சிருப்பாங்க, கண்ணு இது டேஸ்டா இருக்குண்டா இதை சாப்பிடுறா, இது ரொம்ப டேஸ்டா இருக்குண்டா இதை சாப்பிடுறா. ரெண்டாவது இவனுடைய நாக்கு கெடுத்தாங்க, டேஸ்ட் ஆனதை தான் சாப்பிடணும், டேஸ்டா இல்லாட்டி சாப்பிடக்கூடாது. முடிஞ்சு. அப்ப அவன் என்ன பண்ணுவான், சிக்கன் 65 தான் கேட்பான், பொரிச்ச கோழியா தான் கேட்பான், மொந்தங்கோழியா தான் கேட்பான், நல்ல சாமான் ஏதாவது செஞ்சு கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, அது ஓனா ஓனா என்ன வேணா, என்ன வேணுமா அவனுக்கு, 65 இருக்கா, சிக்கன் நகர்ஸ் இருக்கா, சிக்கன் பாப்கார்ன் இருக்கா, என்ன பிரெஞ்ச் ஃப்ரை இருக்குதா, எனக்கு KFC வேணும், மெக்டானல்ட்ஸ் வேணும், பிஸா ஹட் வேணும் அப்படின்னு சொல்லி அந்த பக்கீர்சா சாப்பாடா கேட்பான். அதெல்லாம் என்னங்க பக்கீர்சாக்கள் சாப்பிடுற, அந்த ஊர்ல வெள்ளக்காரன்ல வேலை இல்லாம இந்த ஆடு மாடு மேய்ச்சிட்டு இருந்தாங்க பாத்தீங்களா, அவங்க எங்க போய் சமையக்கட்டெல்லாம் வச்சிருப்பாங்க சமைக்கிறது, அவங்களுக்காக வேண்டி உள்ளதுதான் இந்த பர்கரு பிஸா அதெல்லாம். என்னங்க சொல்றீங்க, வீட்டுல உள்ளவங்களுக்கு சமையக்கட்டு இருக்கு, சமைக்கிறதுக்கு மனைவி இருக்கா, சமைச்ச சாப்பாடு சாப்பிடுறவங்க ராஜாக்கள், மிஸ்கின் என்ன பண்ணுவா? மிஸ்கின் சொன்னா எந்த மிஸ்கின்? இந்த நாடோடி இருக்காங்க பாருங்க, புரியல, புரிஞ்சா இல்லையா? நாடோடி, நாடோடினா யாரு? வீடு இல்லாதவங்க, எதுவுமே வசதி இல்லாதவங்க. அவங்க தான் ரோட்ல போற வழியில யாராவது கொடுத்தா வாங்கி சாப்பிட்டு போவாங்க. அப்ப இந்த பிஸா ஹட்டு, பர்கரு, இந்த KFC, இந்த மாதிரி இதெல்லாம் யாருக்காண்டி உருவாக்கப்பட்டது சொல்ல மாட்டேங்க. வீடு இல்லாத நாடோடிகளுக்காக வேண்டி ஜிப்சின்னு சொல்லுவாங்க பாருங்க, ஜிப்சி ஐயா, ஜிப்சியா, ஜிப்சி நாடோடி, நம்ம ஊர்ல குறவம் குறைச்சிருப்பாங்க பாருங்க. அந்த மாதிரி உள்ள மக்களுக்காக வேண்டி ரெடிமேடு உணவு செய்யப்பட்டதுங்க இது அந்த ஊர்ல. அது அப்படியே ஃபேமஸ் ஆகி ஃபேமஸ் ஆகி கடைசியில இன்னைக்கு மாடர்ன், இன்னைக்கு வந்து ஒரு ஃபாஸ்ட் ஃபுட்டுங்கிற பேர்ல எல்லாராலும் விரும்ப தகுந்த எல்லா அந்த மாதிரி ஆயிப்போச்சு. அப்படித்தானே மாறிக்கிட்டு இருக்கு காலம், எல்லாம் பாதுகாக்கணும். அப்ப எதுக்கு இதை சொல்ல வந்தேன்னு சொன்னா, உங்க பிள்ளைய முதல்ல கெடுத்தது யாருங்க? சாப்பிடு சாப்பிடுன்னு சொல்லி வயிறு புடைக்க பசிக்கு மேல சாப்பிட வச்சது. ரெண்டாவது ருசியா இருக்கு, ருசியா இருக்கு, இன்னும் கொஞ்சம் சாப்பிடுன்னு சொல்லி அவனுடைய நாக்கு கெடுத்தது நீங்க தாங்க, அம்மாக்கள் தான். இப்ப கடைசியில இப்ப யார போய் குறை சொல்லுவாங்கன்னு சொன்னா அப்பாவை குறை சொல்லுவாங்க. இந்த பாருங்க, ஒழுங்கா சாப்பிட மாட்டேங்கிறான், அடிங்க இவனை. சரி, ரெண்டா, இப்ப நான் எதுக்கு சொல்ல வந்தேன்னு சொன்னா, கவனிங்க என்னுடைய சகோதரிகளே, உங்களுடைய பிள்ளைகளுடைய உடலுக்கு நீங்கள் கொடுக்கின்ற முக்கியத்துவத்தை அந்த பிள்ளைகளுடைய ஆன்மாக்களுக்கு நீங்கள் கொடுத்தீர்களா? இருக்கா இல்லையா? இந்த உடம்புக்குள்ளார ஒரு ஆன்மா இருக்கா இல்லையா? உங்களுடைய பிள்ளைகளுடைய அந்த குணத்திற்கு கொடுத்தீர்களா? அவங்களுடைய உடல் ஆரோக்கியத்திற்கு நீங்கள் கொடுத்த அந்த அக்கறையை அவர்களுடைய அகலாத்துகளுக்கு நீங்கள் கொடுத்தீர்களா? பாக்குறீங்க அந்த பிள்ளைகிட்ட எத்தனையோ முரண்பாடுகள், முரண்டு பிடிக்கிற தன்மை, பேச்ச கேட்காத தன்மை, தந்தைக்கு கீழ்படியாத தன்மை, தன்னுடைய சகோதரனை வன்மையாக அடிக்கின்ற தன்மை, பொருள்களை வீணாக்குகின்ற தன்மை, இப்படி நிறைய நீங்க ஒரு டைரி போட்டு ஒரு நோட்டு போட்டு அவன் இருக்கிறத குறிச்சிங்கன்னு சொன்னா எவ்வளவோ இருக்கு. அதெல்லாம் கண்டுக்கிறது இல்ல. எதை மட்டும் கண்டுக்கிறீங்க? அவனுடைய உடல் சாப்பிட்டானா, ருசியா சாப்பிட்டானா என் புள்ள, இதையே பாக்குறீங்க. அப்ப என்ன ஆனது? எதை நீங்கள் கண்காணிக்க வேண்டும் என்று உங்களுடைய முதல் பொறுப்பாக அல்லாஹ் கொடுத்தானோ அந்த பொறுப்பை விட்டுட்டீங்க. எது ரெண்டாவது பொறுப்போ அதை முதல் பொறுப்பாக்கிட்டீங்க. ரெண்டாவது பொறுப்பு என்ன? உடலையும் கவனிச்சுக்குங்க. எப்படி? ரெண்டாவது பொறுப்பு தான் என்ன? உடலையும் கவனிச்சுக்குங்க. அது எப்படி ஆயிருச்சு? அதைத்தான் கவனிக்க வேண்டும் என்று ஆகிவிட்டது. ஆன்மா கவனிக்கப்படாமல் விடுபட்டு விட்டது. அப்ப பள்ளிக்கூடத்துக்கு போற குழந்தைகளுக்கு நம்முடைய தாய்மார்கள் ஏதாவது என்றைக்காவது ஒரு நாள் உட்கார்ந்து ஒரு அட்வைஸ் பண்ணி அனுப்பியிருக்காங்களா? என்ன அட்வைஸ் பண்ணுவாங்க? டேய், கொண்டு போற சாமான்லாம் பத்திரமா கொண்டு வந்துரு, எவனாவது திருடிப்பான். இப்படி சாப்பாடு நீனே சாப்பிடு, பக்கத்தில் உள்ளவங்க கொடுத்துடாத, உன் சாப்பாடு நீ சாப்பிடு. அவங்க வீட்டுல எப்படி செஞ்சிருப்பாங்கன்னு தெரியல, சுத்தமா செஞ்சாங்களோ எப்படி செஞ்சாங்களோ. இப்படி பாத்தீங்கன்னு சொன்னா இந்த உடலுக்கு தான் அங்கே அறிவுரை சொல்லப்படுகிறதே தவிர ஆன்மாக்களுக்கு அறிவுரை சொல்லப்படுகிறதா என்றால் இல்லை. மகனே, பள்ளிக்கூடத்துக்கு போ, ஒழுக்கமாயிரு, ஆசிரியர்களை மதித்து நடந்து கொள், சக மாணவர்களோடு அன்போடு நடந்து கொள், யாருக்கும் நீ தீங்கு செய்யாது, யாருக்கும் நீ தொந்தரவு தராது, நீ பிரச்சனை பண்ணாத, நீ ரொம்ப பெரிய பிரில்லியண்டா படிச்சு படிக்கிற நல்ல படிக்கிற குழந்தை என்று பேர் வாங்குவதை விட என் பிள்ளை நல்லொழுக்கம் உள்ள பணிவான பிள்ளை என்று பேர் வாங்குவதுதான் எனக்கு முதல் கட்ட விருப்பம். பள்ளிக்கூடத்துக்கு போவாங்க, ஓபன் டே, அது என்ன ஓபன் டேன்னு தெரியல, ராங்கான வார்த்தையா இருக்கு, க்ளோஸ் டே அது, ஆனா ஓபன் டேங்கிறாங்க. எல்லா பேரண்ட்ஸையும் போட்டு க்ளோஸ் பண்ணி விட்டுறாங்க என்ன, ஆனா பேர் வந்து ஓபன் டேங்கிறாங்க. பரவாயில்ல, வச்சிட்டு போறாங்க, ஏதாவது பேர் வச்சா சரி. பேரண்ட்ஸ் டீச்சர்ஸ் மீட்டிங், ஆமா, அங்க போனா சொல்லுவாரு டீச்சர், சொல்லுவாங்க சார், சொல்லுவாரு உங்க பையன் நல்லாதான் படிக்கிறான், ஆனா சேட்டை கொஞ்சம் ஓவர். பரவாயில்ல சார், படிக்கிறான்ல அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், படிக்கிறான்ல அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க. என் பையன் நல்லா மார்க் வாங்கியிருக்கானா? 80 வாங்கிருக்கானா? 90 வாங்கிருக்கானா? 100 வாங்கிருக்கானா? வாங்கலையா? ஏன் சார் வாங்கல? ஒழுங்கா நீங்க சொல்லி கொடுக்கலையா? என்ன கேள்வி? ஏன் என்ன பண்ணாவன்? ஏன் படிக்கல? டேய், ஏன்டா படிக்கிற? தூக்கி போட்டு ஒரே மிதி, காலை பிடிச்சு திருவ வேண்டியது, மண்டையில நறுக்குன்னு கொட்ட வேண்டியது, இன்னும் சில பேர் எட்டி உதைக்க வேண்டியது, எதெல்லாம் செய்யக்கூடாது அதெல்லாம் செஞ்சுட்டு இருக்கோம். கண்டிக்கின்ற முறை என்று ஒரு முறை இருக்கிறது, எப்போது எப்படி கண்டிப்பது அதெல்லாம் போயிடும். சரி, போனுச்சு, எதுக்காக போனுச்சு? அந்த உடலுக்காக வேண்டிதான் போச்சு. சரியா, அந்த படிப்புங்கிறது என்ன? அங்க படிக்கிற அந்த துன்யாவுடைய படிப்பு, இந்த உடல் சார்ந்த படிப்பு தான, ஆன்மீக சார்ந்த படிப்பு இல்லையே. அவர் சொல்வாரு, உங்க பையன் ரொம்ப சேட்டப் பண்றான், பக்கத்தில் உள்ளவங்களுக்கு டிஸ்டர்ப் பண்றான், அப்படியா? சரி, பாத்துக்கலாம். கொஞ்சம் என்ன ஆனிச்சு, ஒழுக்கங்கள் அங்கே கருத்தில் எடுத்துக் கொள்ளப்படவில்லை. கருத்தில் எடுத்துக் கொள்ளப்பட்டது என்ன? எல்லாம் இந்த துன்யா சார்ந்த விஷயம். முடிஞ்சா? இங்க பாருங்க, சூரா லுக்மான் ஒரு அத்தியாயம் இருக்கு, 31வது அத்தியாயம், அதுல 13ல இருந்து உள்ள வசனங்களை எடுத்து படிச்சு பாருங்க. நபி லுக்மான் தன்னுடைய மகனுக்கு சொன்ன அறிவுரை அல்லாஹ்க்கு ரொம்ப பிடிச்சு போச்சு. அவர் என்ன சொன்னார், மகனே, மூன்று வேளை நல்லபடியாக மூக்கு பிடிக்க சாப்பிடு. நம்ம சொல்ற மாதிரி நம்ம பிள்ளைக்கு, மகனே நல்ல சட்டை போட்டுக்கொள் சொன்னாங்களா, மகனே நல்ல திடகாத்திரமாக நீ வாழ வேண்டும், ஆரோக்கியமாக நீ சாப்பிட வேண்டும், நல்ல பெரிய அறிவாளியாக நீ ஆகி நல்ல ஏடிஎம் மிஷின் மாதிரி நீ காசு வைத்திருக்க வேண்டும். நீங்க எப்படி புள்ள எப்படி போனா என்ன, காசு படி காசு சம்பாதிக்கிற படிப்பை படிச்சானா? எப்படி சம்பாதிச்சவன் அவன் எப்படி கேடு கெட்டு போனா என்ன, அவனுடைய ஒழுக்கம் கெட்டால் என்ன, குணம் கெட்டால் என்ன, பண்பாடு கெட்டால் என்ன, கலாச்சாரம் கெட்டால் என்ன, எது கெட்டாலும் பரவாயில்ல, காசு எவ்வளவு சம்பளம், எப்படிங்க எவ்வளவு சம்பளம், அவ்வளவுதான். தாய் இவள் யார், இன்றைய தாய், அவனுடைய அக்லாக்கு கெட்டு போச்சு, பரவாயில்ல, இதெல்லாம் இந்த காலத்துல சகஜம், பண்பாடு கெட்டது, கலாச்சாரம் கெட்டது, ஒழுக்கம் கெட்டது, எல்லாம் போச்சு. ஆனா என்ன, காசு சம்பளம், புள்ள நல்ல சம்பாதிக்கலாம், கை நிறைய சம்பாதிக்கலாம். லுக்மான் அப்படியா சொன்னாங்க, அந்த எடுத்து பாருங்க அந்த அறிவுரைய, 12வது வசனத்திலிருந்து எல்லாம் ஆரம்பிக்கலாம். 31வது அத்தியாயத்தில் 12 ஆரம்பிச்சு 19 வரைக்கும், அப்ப எத்தனை வசனம் ஆச்சு, 7 வசனங்கள் முழுக்க முழுக்க லுக்மான் தன்னுடைய மகனுடைய ஆன்மாவை பற்றி மட்டுமே பேசுகிறான். எதை பற்றி மட்டும், ஆன்மாவை பற்றி மட்டுமே பேசுகிறார். அதனால்தான் அந்த இருவரையும் இன்று வரை நாம் நினைவு கூர்ந்து கொண்டிருக்கிறோம். அவர்களுடைய அறிவுரை அல்லாஹுவால் போற்றப்பட்டு முகம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இறக்கப்பட்ட குர்ஆனிலே அது கூறப்பட்டு நமக்கு படிப்பினை நிறைந்த, பண்பாடுகள் நிறைந்த, ஒழுக்கம் நிறைந்த நல்லுபதேசங்களாக குர்ஆனின் வாயிலாக நமக்கு சொல்லப்படுகிறது. குர்ஆனுடைய அல்லாஹ்வுடைய அங்கீகாரத்தோடு அதுல பாருங்க, அந்த அந்த 12-19 வரைக்கும் அந்த 7 உபதேசங்கள் இருக்குது, கிட்டத்தட்ட 70,000 உபதேசங்களுக்கு சமமானது. அந்த 7 உபதேசங்கள் 70,000 உபதேசங்களுக்கு சம்பந்தப்பட்டது, சமமானது. அத்தனை உபதேசமும் தன்னுடைய மகனுடைய ஆன்மாவை பற்றியே சொல்லுகின்றார். ஏன்னா இந்த உடலை பத்தி இது சாதாரணமான இயற்கையான அறிவுங்க. பசிச்சா சாப்பிட போறான், ஒரு சாப்பாடு சாப்பிட்டா ஒத்துக்கலையா அடுத்த வேளைக்கு அதை சாப்பிட மாட்டான். இது என்னங்க, இது ஒரு இயற்கையான ஒரு அறிவு, சரியா இல்லையா? ஆனால் இன்று இதுதான் கல்வியாக படித்துக் கொடுக்கப்படுகிறது. ஒழுக்கம் கல்வியாக படித்துக் கொடுக்கப்படுவதற்கு பதிலாக இயற்கையான குணங்கள், இயற்கையான பழக்க வழக்கங்கள் கல்வியாக படித்துக் கொடுக்கப்படுகிறது. இயற்கையாக தெரிந்து கொள்ளப்படக்கூடிய அறிவுகள் கல்வியாக படித்துக் கொடுக்கப்படுகின்றன. ஆன்மீகத்தினுடைய அடிப்படை இறை கல்விகள் அங்கே கல்விகளாக படித்துக் கொடுக்கப்படுவதில்லை. தாயும் படித்துக் கொடுக்கறதில்ல, தந்தையும் படித்துக் கொடுக்கறதில்ல, ஆசிரியரும் படித்துக் கொடுக்கறதில்ல. இவன் மிருகமாக இல்லாமல் எப்படி வளர்வான்? ஒரு பூனை என்ன செய்யும் தன்னுடைய குட்டிக்கு, ஒரு புலி தன்னுடைய குட்டியை என்ன செய்யும் சொல்லுங்க, எப்படி முதல்ல சாப்பிடணும், எப்படி உன்னுடைய உணவை வேட்டையாடி நீ சாப்பிடணும், அதுதானே பூனை, பூனை குட்டி, புலி, புலிக்குட்டி, சிங்கம், சிங்க குட்டி, அப்படிதானே எல்லாமே கத்துக் கொடுக்குது. அததான் இன்னைக்கு நம்ம உட்காந்து கத்துக் கொடுத்துருக்கோம். அதுதான் நம்ம என்ன செஞ்சுட்டு இருக்கிறோம், டிகிரி வாங்கி நமக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்து வீடு வாசல் எல்லாம் கொடுத்து எதாவது செஞ்சுட்டு இருக்கிறோம். நல்லா முன்னு சாப்பிடு. என்ன என்ன எப்படி சாப்பிடணுமா? மென்னு சாப்பிடணுமா? அதான் முன்னு சாப்பிடு, நல்ல வாங்கி சாப்பிடு. அம்மா வேலை சரிதான், உடலை கவனித்தீர்கள், ஆன்மாவை கவனித்தீர்களா? சிறு குழந்தையிலிருந்தே எப்படி வளர்த்தாங்க? ஒரு உதாரணம் சொல்றேன் பாருங்க, என்ன நடந்துச்சுன்னு சொன்னா, ஹசன் குழந்தையா இருக்காருங்க, தவழ்ந்து வர்றார் வீட்டிலிருந்து. ரசூலுல்லாஹ் மஸ்ஜித் நபவியில உட்கார்ந்து இருக்கிறாங்க. பாவம் குழந்தை, பச்சிலம் குழந்தை. பாத்திமாட்ட பால் கொடுக்கறதுக்கு மடியில பாலும் இல்லை, வீட்டுல சாப்பாடும் ஒண்ணும் இல்லை. பசி, குழந்தை அழுதுகிட்டே வருது வீட்டிலிருந்து, தவழ்ந்து வருது. ரசூலுல்லாஹ்வுடைய பேரங்க, சொர்க்கத்தின் வாலிபர்களுடைய தலைவர். நிலைமையை பார்த்தீங்களா? நம்ம வீட்டுல நம்ம குழந்தைக்கு எத்தனை வகையான பால்டின் வச்சிருக்கிறோம், எவ்வளவு வகையான ஊட்டச்சத்து வச்சிருக்கிறோம், எவ்வளவு வகையான சாப்பாடு நினைச்சு பாருங்க. ரசூலுல்லாஹ்வுடைய பேரன், ஃபாத்திமாவுடைய மகன், அலியுடைய மகன், சொர்க்கத்து வாலிபர்களின் தலைவர், பச்சிலம் குழந்தை பசியில வர்றாரு தவழ்ந்துகிட்டே. உள்ளார வந்தா அந்த மண்ணுல, மஸ்ஜித் நபவி மண்ணா தானே இருந்துச்சு, அந்த மண்ணுல ஒரு பேரீச்சம் போல பாதி புதைஞ்சதாகவும் பாதி வெளியில நீட்டிட்டு இருக்கு. அந்த பசியில அந்த பேரிச்சம்பளத்தை எடுத்து அந்த குழந்தை வாயில போட்டு மெல்லுதுங்க. இத யார் பார்த்துட்டா? பாட்டனார் பார்த்துட்டாங்க. யார் பாட்டனார்? நம்முடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்தாங்க. வேகமா எந்திரிச்சு வந்து வாயில விரலை விட்டு அந்த பேரிச்சம்பளத்தை எடுத்து வெளியே போடுறாங்க. நம்மளும் போட்டிருப்போம், எதனால? மண்ணுல உழுந்தது சாப்பிடாதேன்னு சொல்லி செய்வோமா இல்லையா? கழுவிட்டு சாப்பிடுன்னு சொல்ல மாட்டோம், உணவை வீணாக்காத அப்படின்னு நம்ம சொல்ல மாட்டோம். அது ரெண்டாவது விஷயம். ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்க, அந்த அது என்ன புரிஞ்சிருக்கு? ரெண்டு வயசு மூணு வயசுல பேரனே மகனே, ரசூலுல்லாஹ் வந்து பேரனை வந்து மகன் சொல்றதுக்கு அனுமதி இருக்கு. மகனே, நீ எனது குடும்பத்தை சேர்ந்தவன், தர்மத்தின் உணவுகள் நமக்கு ஹலால் அல்ல. என்ன சொன்னார்கள்? சதக்காவுடைய உணவுகள் நமக்கு ஹலால் இல்ல, வேணான்னு சொல்லி வாயிலிருந்து தூக்கி போட்டாங்க. தவழக்கூடிய வயதிலே அந்த குழந்தையின் ஆன்மாவை கவனித்தார்கள். ஹராமான உணவு எனது பேரனின் உடலிலே சேர்ந்து விடக்கூடாது. ஹராமான உணவு எனது குழந்தையின் உடலிலே சேர்ந்து விடக்கூடாது. அது அதனுடைய ஆன்மாவை, அது அதனுடைய மறுமையை கெடுத்துவிடும், அது அதனுடைய ஈமானை கெடுத்துவிடும், அது அதனுடைய தக்வாவை கெடுத்துவிடும். இன்னைக்கு நம்ம பெண்மணிகள், புருஷன் எப்படி சம்பாதிச்சாலும் பரவாயில்ல, எவ்வளவு சம்பாதிக்கிறானா அதான் எங்களுக்கு வேணும். சஹாபிய பெண்மணிகள் எப்படி இருந்தார்கள் என்றால், நீ எவ்வளவு சம்பாதிப்பாய் என்பது எங்களுக்கு கருத்து கிடையாது, நீ எப்படி சம்பாதிக்கிறாய் என்பதுதான் எங்களுக்கு முக்கியத்துவம். இன்றைய பெண்மணிகள், நீ எப்படி சம்பாதிக்கின்றாய் என்பதை பற்றி எங்களுக்கு கவலை இல்லை, எவ்வளவு சம்பாதிக்கிறாய் அதான் எங்களுக்கு பிரச்சனை. புரியுதா வித்தியாசம்? சஹாபிய பெண்மணிகள் தங்களது கணவன்களுக்கு, தங்களது பொறுப்பாளர்களுக்கு சொல்லி அனுப்புவார்கள், அல்லாஹ்வின் விஷயத்தில் எங்களை பயந்து கொள்ளுங்கள், ஹராமானதை கொண்டு எங்களுக்கு உணவளித்து விடாதீர்கள், நாங்கள் பசியை தாங்கிக் கொள்வது நரக நெருப்பை தாங்குவதை விட எங்களுக்கு இலகுவானது என்று. இன்றைக்கு சொன்னா அதெல்லாம் நரகம்லாம் அங்க போய் பாத்துக்கலாங்க, அதெல்லாம் யாருங்க இப்ப பார்த்தா, அதெல்லாம் அங்க போய் பாத்துக்கலாங்க. துன்யாவை பத்தி இப்ப பேசுங்க, வாழ்ந்த இந்த உலகத்தை பத்தி பேசுங்கிறாங்க. எப்படி சிந்தனை மாறி இருக்குது பாத்தீங்களா? இருக்குதா இல்லையா சொல்லுங்க. அப்ப குழந்தையின் ஆன்மீகத்தை லுக்மான் எப்படி கண்டார்கள், கவனித்தார்கள்? நமது வழிகாட்டி முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனது பேர குழந்தை தவழுகின்ற வயதிலே ஒரே ஒரு பேரிச்சம்பளத்தை எடுத்து வாயிலே வைத்தார்கள். அதுவும் கன்ஃபார்ம் கிடையாதுங்க, அது சதக்காவுடைய பேரிச்சம்பளம் தானா என்பது. இருக்கலாம், எப்படி இருக்கலாம்? நபிக்கு அன்பளிப்பாக வந்த பேரிச்சம்பளங்களில் ஒரு பேரிச்சம்பளமாகவும் இருக்கலாம், அல்லது அஸ்ஹாபு சுஃபாவிற்கு அன்பளிப்பாக கொண்டு வரப்பட்ட பேரிச்சம்பளங்களில் ஒரு பேரிச்சம்பளமாகவும் இருக்கலாம். சந்தேகம்தான் வேணும். சந்தேகத்திற்கு இடமானதும் எனது குழந்தையின் வாய்க்குள் சென்று விடக்கூடாது. அப்ப நீங்க முதல் முக்கியத்துவம் எதுல கொடுக்கணும்? உங்களுக்கும் உங்களது குழந்தைகளுக்கும் இடையில ஆன்மீகத்தின் விஷயத்திலே, தக்வாவின் விஷயத்திலே. அப்ப இதை அடிப்படையா வச்சுதான் உங்களுடைய குழந்தைகள் வளர்க்கப்பட வேண்டும். உங்களுடைய குழந்தைகளுக்கு நீங்கள் போதனைகளை சொல்ல வேண்டும். அப்ப இந்த தக்வா சம்பந்தப்பட்டதுல என்ன, முதல்ல குழந்தையுடைய ஈமான். நீங்க அந்த லுக்மானுடைய அந்த 9 உபதேசங்களை பாத்தீங்கன்னு சொன்னா, முதல்ல தௌஹீத் அஹ்லாக், முதல்ல தௌஹீதுடைய அஹ்லாக், சிறுக்கிலிருந்து பாதுகாப்பது உங்களுடைய குழந்தைய. அல்லாஹ் அல்லாஹ் ரப்பு ரப்பு எல்லா விஷயத்திலையும் அல்லாஹ்வை சம்பந்தப்படுத்தி அந்த குழந்தைக்கு உண்டான ஈமானிய அறிவுரைகளை நீங்கள் சொல்வது. இரண்டாவது அல்லாஹ்வுடைய கடமைகள், அதுல பாருங்க, மகனே தொழுகையை நிலைநிறுத்து. லுக்மான் சொல்றார், அப்ப தொழுகை சொல்லப்பட்டு அத்தனை இறை கடமைகளையும் அங்கே லுக்மான் வலியுறுத்தி இருக்கின்றார். மூன்றாவது அல்லாஹ்வுக்கு நீ செய்ய வேண்டிய மார்க்கு கடமைகள், லுக்மான் சொல்றாரு, மகனே இந்த சமுதாயத்தில் நீ செய்ய வேண்டிய பொறுப்பு, இந்த சமுதாயத்தில் நீ ஆற்ற வேண்டிய கடமை, நீ இவர்களுக்கு நன்மையை எடுத்துச் சொல், தீமையிலிருந்து இவர்களை தடு, அதற்காக என்ன சோதனை வந்தாலும் அதை நீ தாங்கிக் கொள். எப்படிங்க ஒரு குழந்தைக்கு சொல்றாருங்க, நம்ம சொல்லுவோம் மகனே நீ பெரிய படிப்பு படிக்கணும், டாக்டர் ஆகணும், நல்லா சம்பாரிச்சு பெரிய பங்களா கட்டு, சமுதாயத்தில் யாரையும் நீ கண்டுக்காத, நடக்கிறமா இல்லையா? இல்லன்னு சொல்லாதீங்க, இல்லன்னு மட்டும் சொல்லாதீங்க, நான் கொஞ்சம் கஷ்டமா தான் இதை ஒத்துக்கிறது. படிப்பு தான், நல்ல படி, பெரிய பணக்காரன் ஆகிறதுக்கு உண்டான படிப்பு படி. அதுக்காக வேண்டி நீ தாயை விட்டு சென்றாலும் பரவாயில்லை, தந்தையை விட்டு சென்றாலும் பரவாயில்லை, எவ்வளவு தூரமாக நீ சென்றாலும் பரவாயில்லை, எவ்வளவு காலம் நீ தங்க வேண்டியதாக இருந்தாலும் சரி, நீ எந்த சூழ்நிலையில் வசிக்க வேண்டியதாக இருந்தாலும் சரி, தொழுகிற சூழ்நிலையா தொழுகை இல்லாத சூழ்நிலையா, ஜும்மா கிடைக்குமா கிடைக்காதா, அதை பத்திலாம் கவலை கிடையாது, காலேஜில் என்ன ஷிர்க் செய்ய சொன்னாலும் சரி, எல்லாத்துக்கும் நீ தயாராயிடு, நல்லா படிச்சு பணக்காரன் ஆகிறதுக்கு நான் படிப்பணி படிச்சுட்டுவான். இதெல்லாம் நீங்க சொல்லலைனாலும் செயலால செஞ்சுக்கிட்டு இருக்கு, சரியா இல்லையா? இதெல்லாம் நீங்க வாயால சொல்லி அனுப்பல, செயலால செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. உங்க மகன் காலேஜில் படிக்க போறானே, எப்ப அங்க 5 வேளை தொழுவு முடியுதா, அங்க ஜும்மாவுக்கு தொழுவு கொடுக்கறாங்களா, அதெல்லாம் கேக்குறீங்களா? அப்படிப்பட்ட காலேஜா பார்த்து சேர்க்கிறீங்களா? அந்த கண்டிஷன் போட்டு காலேஜுக்குள்ளார வைக்கிறீங்களா? ஹலால் சாப்பாடு கிடைக்குமான்னு கேக்குறீங்களா? எதுவுமே கேட்கப்படுறதில்ல. நானும் சமுதாயத்தில் வாழ்ந்து அவர்களோடு பழகுகிறேன் என்ற அந்த அடிப்படையிலே சொல்லுகின்றேன் என் கண்மணிகளே. எல்லாம் கிடையாது, நல்ல படிப்பு, எந்த காலேஜில் நல்ல படிப்பு கொடுக்குறாங்க, எந்த காலேஜில் படிச்சா உடனே வேலை கிடைக்கும், சரியா சொல்லுங்க. யா அல்லாஹ், இங்க லுக்மான் சொல்லுகிறார், மகனே நீ சம்பாதிக்கலனாலும் பரவாயில்லை, நீ பெரிய பணக்காரனாலும் பரவாயில்லை, வசதியான வாழ்க்கை கிடைக்கலனாலும் பரவாயில்லை, இந்த சமுதாய பொறுப்பு உனக்கு இருக்கிறது, இந்த சமுதாயத்துக்கு நன்மையை சொல், இந்த சமுதாயத்தை தீமையிலிருந்து நீ தடு, அதற்காக என்ன சோதனை மலை போன்று வந்தாலும் சரி அதை நீ தாங்கிக் கொள். அல்லாவின் பாதையின் விஷய பாதையிலே, அல்லாவின் மார்க்க விஷயத்திலே உனக்கு ஏற்படக்கூடிய சோதனைகளை நீ தாங்கிக் கொள். இதுதான் வீரமான காரியம். யார் சொல்றா? லுக்மான் சொன்னார். அப்புறம் சொல்றார் லுக்மான், தக்வாவை சொல்கிறார், மகனே மலைக்கு பின்னால் நீ மறைந்தாலும் சரி, ஆகாயத்திலே நீ பறந்தாலும் சரி, தப்பு செய்து விடாதே, அல்லாஹ் உன்னை பார்த்து கொண்டிருக்கிறான். தக்வாவை உபதேசமாக சொல்கிறார். நம்ம எத்தனை பேர் இதை படிச்சு பார்த்திருப்பீங்களோ, எத்தனை பேர் சிந்திச்சு பார்த்திருப்பீங்களோ, அல்லாஹ்வுக்கு தெரியும். எதை எதையோ படித்தீர்களே, எதை எதையோ சிந்தித்தீர்களே, லுக்மான் இந்த அறிவுரையை அல்லாஹ் நமக்கு சொல்கிறானே, சிந்தித்தோமா, படித்தோமா, உணர்ந்தோமா? அப்ப மூன்றாவது கட்டம் உங்களுக்கு சொன்ன, உங்களுடைய பிள்ளைகளின் விஷயத்திலே நீங்கள் அழகிய முன்மாதிரியாக இருந்து, முதலாவதாக நீங்கள் எதை கவனிக்க வேண்டும், சரியான நேரத்தில் சாப்பாடு கொடுக்குறீங்கன்னு சொல்லு, எதை கவனிக்கலாம்? நம்ம பாட்டி மட்டும்தான் சொன்னாங்க, ஆனா பாட்டி ஆல்ரெடி வளர்த்து முடிச்சிட்டாங்க, பேர் என்ன வளர்க்கலாம் இப்ப, சரியா இல்லையா? எதை கவனிக்கணும்? ஆன்மாவை வளருங்கள், குழந்தைகளின் ஆன்மாவின் விஷயத்தில் நீங்கள் கவனம் செலுத்துங்கள். அப்ப அதை அடிப்படையாக வைத்து அந்த பிள்ளைகளுடைய தக்வா இபாதத் தீன் கெட்டு போகாம நீங்க எவ்வளவு ஹலாலான துன்யாவை கொடுக்க முடியுமோ கொடுத்துக்கிட்டே இருக்கீங்க. ஹலாலான துன்யா தான், ஆனா தீன் கெடுதுன்னு சொன்னா அந்த துன்யா ஹராம் ஆயிடும். படிப்பு ஹலாலான படிப்பு, MBBS படிப்பு ஹலாலான படிப்பு, அக்கவுண்டன்ட் படிப்பு ஹலாலான படிப்பு, ஆனால் அந்த படிப்பை உங்களது பிள்ளை படிக்கும் போது தொழ முடியாமல் இருக்கிறது என்றால் அது ஹராமான படிப்பாக ஆகிவிடுகிறது, அவ்வளவுதான். டாக்டர் படிப்பு ஹலாலான படிப்பு, ஆனால் அந்த படிப்புக்கு செல்வதாக இருந்தால் அங்கே ஹராமானதை இவன் செய்ய வேண்டிய நிர்பந்தம் ஏற்படுகிறது, பருவுகளை இவன் பாழாக்க வேண்டிய நிர்பந்தம் ஏற்படுகிறது என்றால் அந்த படிப்பு அப்போது அவனுக்கு அது ஹராமாக ஆகிவிடும், அவ்வளவுதான். புரிஞ்சுச்சா இல்லையா? புரிஞ்சுங்களா இல்லையா? அப்ப நீங்கள் இனி துன்யா சார்ந்து எதை செய்தாலும் சரி, என் அன்பு சகோதரிகளே, தாய்மார்களே, உங்களது குடும்பத்திலே நீங்கள் வகிக்க வேண்டிய உங்களது பொறுப்பு கடமை என்னவென்றால், உங்களுடைய கணவன் விஷயத்தில் சொல்லிட்டு வந்துட்டேன், உங்களுடைய பிள்ளைகளின் விஷயத்திலே உங்களுக்கு மிகப்பெரிய பொறுப்பு அமானிதம் இருக்கிறது. லூத் அலைஹி ஸலாத்து வஸலாம், நூஹ் அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்களுடைய பிள்ளைகளை கெடுத்தது அவர்களுடைய மனைவிமார்கள் தான், அந்த பிள்ளைகளுடைய தாய்மார்கள் தான். நூஹ் நபியினுடைய மகனார கெடுத்தது யாரு? காஃபிராக்கி விட்டது யாரு? நூஹ் நபியினுடைய ரெண்டு மனைவிகள்ல காஃபிரான ஒரு மனைவி. அந்த காலத்தில் ஹலாலா இருந்துச்சு, முஸ்லீம் அல்லாதவங்களை மனம் முடிக்கிறதும் ஹலாலா இருந்துச்சு, ரசூல்லாவுடைய மார்க்கத்தில் அது ஹராமாக்கப்பட்டுச்சு. புரியுதா? அப்ப உங்களுடைய பிள்ளைகளுக்கு நீங்க ஹலால் என்று கொடுத்தாலும் அப்ப ஹராம கொடுக்கலாமா சொல்லுங்க? சிந்திச்சே பார்க்கலாமா? ஹராமான இடத்துக்கு கூட்டிட்டு போலாமா? ஹராமான இதை காட்டலாமா? ஹராமான இதை கேட்க வைக்கலாமா? ஹராமான இதை பார்க்க வைக்கலாமா? ஹராமான இடத்துக்கு அழைத்து செல்லலாமா? அப்ப ஹலாலானதே இவனிங்க, ஹலாலான ஒன்றே அல்லாஹ்வுடைய தீனில் கொள்கையில் இபாதத்தில் அஹ்லாக்கில் இவனை கெடுத்து விடும் என்றால் அதை செய்யக்கூடாதுன்னு சொன்னா அப்ப ஹராம பத்தி யோசிச்சு பார்க்கலாமா? அப்ப கண்ணியத்திற்குரிய சகோதரிகளே, இந்த விஷயத்தை தான் உங்களுக்கு நான் சொல்ல விரும்பின. உங்களுடைய குடும்ப வாழ்க்கையிலே உங்களுடைய பொறுப்பு கணவனின் விஷயத்திலே மார்க்க அடிப்படைகளிலே நீங்கள் அவர்களுக்கு கட்டுப்பட்டு நடந்து அல்லாஹ்வுடைய கண்ணியத்தை நீங்கள் பெறுவது, குழந்தைகளின் விஷயத்திலே அவர்களது உடலுக்கு நீங்கள் கொடுக்கின்ற முக்கியத்துவத்தை விட ஆயிரம் ஆயிரம் மடங்கு அவர்களுடைய ஆன்மீகத்திற்கு, அவர்களுடைய ஆன்மாவுக்கு, தக்வாவுக்கு நீங்கள் கொடுக்க வேண்டும். அதுதான் உங்களுடைய முதலாவது அவசியமான அவசரமான பொறுப்பு பங்களிப்பு. அப்ப அது விஷயமா நீங்க தெரிந்து கொண்டு உங்களது பிள்ளைகளை வழிநடத்தி மார்க்க அடிப்படையிலே வளர்ப்பதற்கு உங்களுக்கு மார்க்க கல்வி தேவை. குர்ஆனை படியுங்கள், ஆகவே அதை புரிந்து கொள்ளுங்கள். ஹதீஸுகளை, நபிமொழிகளை, குறிப்பாக பிள்ளைகளை வளர்ப்பதற்காகவே, குழந்தைகள் விஷயத்திலே, குடும்ப விஷயத்திலே ஒரு பெண்ணுடைய அகலாக எப்படி இருக்க வேண்டும் என்பதற்காக இந்த முன்மாதிரி முஸ்லீம் பெண்மணின்னு ஒரு புக் இருக்கு, தமிழ்ல இருக்கு, இங்கிலீஷ்ல ஐடியல் முஸ்லீமான் இருக்கு. இங்க கூட கொஞ்சம் புக் வந்திருக்கா? அப்ப அந்த புக் உங்களுக்கு வேணா இங்கிலீஷ்ல நெட்ல கூட இருக்குது, தமிழ்ல இன்னும் நம்ம நெட்ல போடல. அந்த புத்தகங்களை படிங்க, குர்ஆன்ல நீங்க படிக்கும் பொழுது உங்களுக்கு என்னென்ன விஷயம் அந்த ஒழுக்கம் சம்பந்தப்பட்டது அறிவுரைகளாக இருக்கு என்பதை நீங்களே தொகுங்க, அல்லாஹ் உங்களுக்கு உதவி செய்வான். அதே போல ஹதீஸுகளை படிக்கும் பொழுது அதன் அடிப்படையில வாழ முயற்சி செய்யுங்க. அப்ப நான்காவது கட்ட சொல் உசுருக்கமா சொல்றேன், உங்களுடைய உறவுகளை பொறுத்தவரை, அது உங்களுடைய உங்களுக்கு சம்பந்தப்பட்ட உறவுகளாக இருக்கட்டும் அல்லது உங்களுடைய கணவன் மூலமாக வந்த உறவுகளாக இருக்கட்டும், இந்த உறவுகளிலே நீங்கள் கடைபிடிக்க வேண்டிய முதலாவது விஷயம் பெருந்தன்மையோடு நடந்து கொள்ளுங்கள். எதோடு? அவர்களுக்கு நீங்கள் கொடுப்பதால் செய்வதால் குறைந்து விட மாட்டீர்கள். உங்களது கணவன் அவருடைய தாய் தந்தைக்கு கொடுப்பதால் உங்களுடைய ஹக்கு பாழாகி விடாது. உங்களுக்கு விதிக்கப்பட்டது கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். அப்ப அந்த பெருந்தன்மையோடும் முக மலர்ச்சியோடும் அன்போடும் விட்டுக் கொடுத்தல் என்ற அடிப்படையோடும், உங்களை விட அவர்களுக்கு முன்னுரிமை கொடுத்தல் என்ற அடிப்படையோடும் நீங்கள் நடந்து கொண்டால் போதுமானது, மற்ற எல்லா விஷயமும் தானா வந்துடும். நீங்க பசியா இருந்து உங்க மாமியாருக்கு நீங்க சாப்பாடு வச்சு பாருங்க, மருமகளே வேணாமா நீ முதல்ல சாப்பிட்டு எனக்கு சாப்பாடு கொடுமான்னு சொல்லுவாங்க. சரியா? சரியா இல்லையா? முதலிலே நீங்கள் விட்டுக் கொடுங்கள், பிறகு அவர்கள் கண்டிப்பாக விட்டுக் கொடுப்பார்கள். அப்ப இப்படிப்பட்ட ஒரு பெருந்தன்மையான, விட்டுக் கொடுக்கின்ற, அவர்களுக்கு முன்னுரிமை கொடுக்கின்ற, அவர்களை தேர்ந்தெடுக்கின்ற ஒரு பெருந்தன்மையான வாழ்க்கையை இந்த நாலாவது கட்டத்திலே, அதாவது உங்களுக்கும் உங்களுடைய கணவனுடைய உறவினர்களுக்கு மத்தியிலே நீங்கள் நடந்து கொண்டால் இன்ஷா அல்லாஹ் உங்களுடைய பொறுப்பை, உங்களது கடமையை குடும்ப வாழ்க்கையிலே நீங்கள் சரியாக செய்தவர்களாக ஆகுவீர்கள். உங்களது குடும்ப வாழ்க்கை மனமிக்க வாழ்க்கையாக, உங்களது மன வாழ்க்கை மனமிக்க வாழ்க்கையாக, உங்களது குடும்ப வாழ்க்கை ஒரு குதூகலமான வாழ்க்கையாக, உங்களது கல்யாண அந்த திருமண வாழ்க்கை அல்லாஹுடைய ஒரு அருளுக்கு உரித்தான, அன்புக்கு உரித்தான, மகிழ்ச்சியான அல்லாஹ்வுடைய ரஹமத்துகளுக்கும் பரக்கத்துகளுக்கும் அல்லாஹ்வுடைய அன்புக்கும் பொருத்தத்திற்கும் உரித்தான ஒரு வாழ்க்கையாக இருக்கும். உலக அடிப்படையிலே நீங்கள் எவ்வளவுதான் பொருளாதாரத்திலே குறைந்திருந்தாலும் சரி, உங்களுக்கு உலக வசதிகள் எதுவும் இல்லை என்றாலும் சரி, உங்களது கணவன் கை நிறைய சம்பாதிக்கவில்லை என்றாலும் சரி, பொருளாதார நெருக்கடியிலே நீங்கள் இருந்தாலும் சரி, விசாலமான ஒரு வாழ்க்கையை நீங்கள் பார்ப்பீர்கள். விசாலமான பொருளாதார வாழ்க்கையிலே நீங்கள் இருந்தாலும் மேற்கூறப்பட்ட நல்ல விஷயங்கள் இல்லை என்றால் நெருக்கடியான வாழ்க்கையை பார்ப்பீர்கள். அல்லாஹ் அதிலிருந்து உங்களை பாதுகாப்பானாக, பாதுகாப்பானாக, பாதுகாப்பானாக. நல்ல குணம் நிறைந்த ஈமானுடைய அஹ்லாக்குடைய இபாதத்துகளுடைய மனம் நிறைந்த நல்ல வாழ்க்கையை எனக்கும் உங்களுக்கும் அல்லாஹ் நசீபாக்குவானாக. அக்கூலு கௌலி ஹாதா, அஸ்தக்ஃபிருல்லாஹ் அலஅஸீம் லீ வலக்கும், ஃபஸ்தக்ஃபிரூஹு. வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.